بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் சூரா அல் பக்ராவுடைய கருத்துரையை படித்து வருகிறோம். அதிலே 101 வசனங்களை இதுவரை நாம் ஓரளவுக்கு படித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 102 வசனத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த 102 வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் யூதர்களுடைய ஒரு மோசமான கலாச்சாரத்தை, பண்பாட்டை கூறி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அந்த யூதர்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்தை புறக்கணித்தார்கள், அதை மாற்றினார்கள், புரட்டினார்கள், அதில் தாங்கள் விரும்பியதை வைத்தார்கள், தங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் அதிலிருந்து கழற்றி எடுத்தார்கள். பாதிரிகள் அவ்வப்போது தங்களது மனைவிகளுக்கு ஏற்ப அதனுடைய சட்டங்களை திருத்தினார்கள், ஹலாலை ஹராமாக்கினார்கள், ஹராமை ஹலாலாக்கினார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பழக்கத்திலே அவர்கள் இருந்தார்கள். அதைத்தான் 101 வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். குறிப்பாக இந்த குர்ஆனை குறித்து இவர்களுக்கு, இவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதத்தை, அப்படி உண்மைப்படுத்தக்கூடிய தூதரையும் நாம் அனுப்பிய போது அவர்கள் அந்த தூதரையும் புறக்கணித்தார்கள், அவர்கள் அந்த வேதத்தையும் புறக்கணித்தார்கள். அப்படி என்றால் அந்த யூதர்கள் பிறகு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் போது, இதற்கு முந்தைய இவர்களுடைய மூதாதைகள் என்ன தவறுகளை செய்து கொண்டிருந்தார்களோ அதே தவறை தான் இவர்களும் செய்கிறார்கள். அப்ப அந்த இஸ்ரவேலர்களுடைய மூதாதையில் வேதத்தை ஓதுவது, படிப்பது, அதை கற்பது, அதை மக்களுக்கு கற்பிப்பது என்று அவர்கள் மார்க்கத்தை ஆக்கிக் கொள்வதற்கு பதிலாக மார்க்கத்தை தங்களது பிழைப்புக்கு, தங்களது வயிற்று பிழைப்புக்கு அவர்கள் காரணமாக ஆக்கினார்கள். எப்படி? மக்களுக்கு சடங்குகளை செய்து வைப்பதை கொண்டு, அதுபோன்று மக்களை ஏமாற்றுவதை கொண்டு, மக்களுக்கு ஷைத்தானின் மீதும் சூனியத்தின் மீதும் நம்பிக்கையை வர வைத்து, அந்த சூனியத்தை எங்களால் எடுக்க முடியும், நாங்கள் இப்படி செய்ய முடியும் என்றெல்லாம் கூறி அவர்களுடைய அந்த வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள். மக்களை அறியாமையிலே, ஒரு மூலத்தனமான நம்பிக்கையிலே மக்களை தள்ளிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹுவை நம்ப வேண்டிய மக்களை ஷைத்தானை நம்பக்கூடிய மக்களாக, குர்ஆனை ஓதக்கூடிய மக்களை, அதாவது வேதத்தை ஓத வேண்டிய மக்களை, சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிப்பது, பயிற்றுவிப்பது, இது சம்பந்தப்பட்ட தொழில்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அப்போ அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார், இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், இதற்கு முன்னால் யூதர்கள், இஸ்ரவேலர்கள், இவர்களுடைய மூதாதிகள் என்ன செய்தார்களோ அதைத்தான் இவர்களும் செய்கிறார்கள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு வல்லமையை, ஆட்சியை சுலைமான் நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தார். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்களை கட்டுப்படுத்துவது, ஷைத்தான்களை கட்டுப்படுத்துவது போன்ற ஒரு பெரிய பரந்த ஆட்சியை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம், அதற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூது அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு இந்த சைத்தான்கள் இந்த மக்களிடத்திலே வந்து மக்களுக்கு தவறான நம்பிக்கைகளை போதித்தார்கள். அப்ப என்ன செய்தார்கள்? முதலிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மக்களுக்கு மத்தியிலே ஒரு தவறான நம்பிக்கையை கொண்டு வந்தார்கள். என்ன சொன்னார்கள்? சுலைமான் நபியை குறித்து, சுலைமான் ஒரு நபியாக இருக்கவில்லை, அவர் ஒரு சூனியக்காரராக இருந்தார்.
அப்படி சூனியக்காரராக இருந்ததின் காரணமாகத்தான் அவரால் ஜின்களை கட்டுப்படுத்த முடிந்தது, சைத்தான்களை கொண்டு வேலை வாங்க முடிந்தது என்று சுலைமான் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது அவர்கள் பழி போட்டார்கள். அதாவது முழுக்க சுலைமான் என்பவர் ஒரு காஃபிராக, அதாவது ஒரு சூனியக்காரராக இருந்தார். சூனியக்காரர்கள் தான், சூனியம்தான் அவருடைய அந்த வல்லமையாக ஆற்றலாக இருந்தது என்று மக்களுக்கு மத்தியிலே போதிக்க ஆரம்பித்தார்கள். அப்ப அந்த ஒரு சூனியத்தை கொண்டு நாமும் ஏன் பயன்பெறக்கூடாது என்று மக்களுக்கு சூனியத்தை போதித்தார்கள். அப்ப இதை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்காக எதற்கு எடுத்தாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் நபி சுலைமான் நபி என்று கூறி சூனியத்தை சுலைமான் நபியோடு சம்பந்தப்படுத்தினார்கள். அப்ப முன்னாடி எப்படி செய்து கொண்டிருந்தார்களோ அது போன்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவிற்கு ஹிஜ்ரா செய்து வந்தபோது இருந்த யூதர்களுடைய பழக்கமும் இருந்தது. அவர்களும் சுலைமான் நபியுடைய பெயரை சொல்லி மந்திரங்களை செய்வது அது போன்ற அந்த சிஹர் சம்பந்தப்பட்ட சூனியம் சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தெளிவுபடுத்த வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறான். அப்ப எந்த ஒரு நபியை பற்றி ஒரு தவறான அவதூறு கூறப்பட்டாலும் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் கண்ணியத்திற்குரிய குர்ஆனிலே அவன் அதை தெளிவுபடுத்துகிறான். அப்ப சுலைமான் நபியை பற்றி இவர் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார், இவர் சூனிய செய்வதையோ அல்லது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ இறை நிராகரிப்பு என்று சொல்கிறாரே. அப்ப எங்களை இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த முஹம்மது அவர் எந்த நபியை குர்ஆனிலே சொல்லுகிறாரோ சுலைமான் அவரே ஒரு சூனியக்காரராகத்தானே இருந்தார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தின் மீதும் ஆட்சேபணியை செய்தார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 102வது வசனத்திலே என்ன சொல்கிறான், சுலைமான் அவர் நிராகரிக்கவில்லை, அவர் சூனியத்தோடு தொடர்புடையவராக அறவே இருக்கவில்லை. அப்ப யார் இருந்தார்கள்? சுலைமானுடைய ஆட்சியிலே சைத்தான்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தன, அந்த மக்கள் தான் சூனியத்தை கற்றுக்கொண்டிருந்தார்கள், சூனியத்தின்படி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். சுலைமான் அவற்றை எல்லாம் அழித்தார். சுலைமான் நபி அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் சைத்தான்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து என்னென்ன மக்கள் சூனியம் சம்பந்தமாக புத்தகங்களை எழுதி வைத்திருந்தார்களோ அவை அனைத்தையும் மக்களிடமிருந்து பறித்து அவற்றை தங்களுடைய அரண்மனையிலே போட்டு புதைத்து விட்டார்கள். அப்ப எந்த வகையிலும் சூனியம் செய்வதையோ அது செய்யப்படுவதையோ மக்களுக்கு மத்தியிலே அது பரவுவதையோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அனுமதிக்கவில்லை. மாறாக அப்படி யாராவது செய்கிறார்கள் என்றால் உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதுவும் சாதாரண தண்டனையில சிறைச்சேதம் கத்தல் கொலை செய்யப்படுதல் இதுதான் தண்டனை, இதெல்லாம் தண்டனையாக இருந்தது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறார், சுலைமான் நிராகரிக்கவில்லை, அவர் சூனியம் செய்யவில்லை, மாறாக அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் சைத்தானின் பேச்சை கேட்டு சூனியத்தை பின்பற்றினார்கள். இந்த சைத்தான்கள் தான் நிராகரித்துக் கொண்டிருந்தன, அவர்கள்தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப அதே போல இந்த ஒரு சோதனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்போது ஏற்படுத்தியிருந்தான். குறிப்பாக மூசா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய அந்த காலத்திற்கு பிறகு சூனியம் மிக பிரபலமாக இருந்தபோது ஒரு நபியினுடைய காலத்திலோ அல்லது அதற்கு பிறகு இந்த மக்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு வானவர்களை இறக்கிறார். இந்த இரண்டு வானவர்கள் இறக்கப்பட்டது இவர்கள் வானவர்கள் என்று அந்த மக்களுக்கு தெரியாது. இவர்கள் ஒரு சோதனையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்கள் அல்லாஹ்விற்கு கீழ்படுகிறார்களா இல்லையா என்று சோதிப்பதற்காக இரண்டு வானவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிறார். அவர்களுக்கு சூனியம் சம்பந்தப்பட்ட இல்மை அல்லாஹ் கற்பித்திருந்தார். அப்ப அந்த ஊரிலே பிரபல்யமானது இந்த மாதிரி ரெண்டு பேர் ஊருக்கு வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு சூனியம் தெரியும், அவர்களிடத்திலிருந்து சூனியத்தை நாம் கற்றுக்கொள்வோம் என்று. அப்ப அல்லாஹுடைய கட்டளைப்படி அந்த மாணவர்கள் என்ன செய்தார்கள், யாரெல்லாம் சூனியத்தை கற்க வந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி இது சூனியம், இது குஃப்ரு, இது இறை நிராகரிப்பு, இதை நீ கற்றுக்கொள்ளாதே, இதனால பாவத்திற்கு நீ ஆளாகி விடாது என்பதாக அந்த மக்களுக்கு சொல்வார்கள். மீண்டும் அந்த மக்கள் வற்புறுத்தி கற்றே தர வேண்டும் என்று வலியுறுத்தும் போது சரி இந்த சூனியம் இருந்தா இதை நீ செய்யாத, செஞ்சா காஃபிராயிடுவ, இதை நீ பயன்படுத்தாத என்று அந்த மக்களுக்கு விளக்கி கொடுத்து சூனியம் என்னவோ அதை அந்த மக்களுக்கு சொல்வார்கள். எத்தனை வகை சூனியங்களை கற்றுக் கொடுத்தார்கள் அதை பற்றி குரான் இங்கு பேசல. அதிலிருந்து ஒரு வகையை மட்டும் குரான் பேசுகிறது. கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய சூனியத்தையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று. சரி, அப்ப இந்த அடிப்படையில், அதாவது சைத்தான்கள் ஓதி காட்டியதைக் கொண்டும், அதுபோன்று பாபிலோன் என்ற ஊரிலே ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு வானவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த சூனியத்தையும் அந்த மக்கள் கற்று சூனியம் செய்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் பிழைப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். சரி, அப்ப அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவர்களுக்கு நபிமார்களின் மூலமாக எது நன்மை பயக்கும் என்று கூறப்பட்டதோ அதை இவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுக்கு சோதனையாக இறக்கப்பட்டு இதை கற்றால் காசிராகி விடுவாய், நாசமாகி விடுவாய் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டதே அதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவன் பலன் தரக்கூடியதை கற்றுக்கொள்ளென்றால் கற்றுக்கொள்ளவில்லை, பலன் தராது கெடுதி விளைவிக்கும் என்று சொல்லப்பட்டதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். சரி, இவர்கள் இந்த சூனியத்தையே கற்றாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர்கள் யாரும் யாருக்கும் எந்த விதமான தீங்கையும் செய்ய முடியாது. இவர்கள் தங்களது மறுமையை இழந்து விட்டார்கள். சூனியத்தை விலைக்கு வாங்கியதன் மூலமாக, சூனியத்தை கற்று அதை செயல்படுத்தியதன் மூலமாக மறுமையை இழந்து விட்டார்கள். இவர்கள் சூனியத்திலிருந்து விலகி, அது போன்ற பெரும்பாவங்களிலிருந்து விலகி, இறை நிராகரிப்பு, இணை வைப்பு போன்ற பாவங்களிலிருந்து இவர்கள் வெளியாகி இருப்பார்களே ஆனால் இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைத்திருக்கும். இதை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 102-103 வசனத்தை முடிக்கிறார். அப்ப இதுவரைக்கும் குரான்ல சொல்லப்பட்ட இந்த வெளிரங்கமான எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அந்த அடிப்படையில நாம் இந்த வசனத்தை புரியும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப யாருடைய உள்ளத்திலே சில கோணல் இருக்குமோ, யாருடைய உள்ளத்திலே அந்த ஒரு விதமான சந்தேக நோய் இருக்குமோ, அவர்களுக்கு இந்த வசனம் தெரிகிறது. அவர் பிரச்சனையாக தெரிந்தவுடன் என்ன செய்கிறார்கள், உடனே இந்த குரானுடைய வசனத்தை திரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனுடைய சரியான கருத்திலிருந்து அதை திருப்ப நினைக்கிறார்கள். சரி, அப்ப அவர்களுக்கு ஏன் அப்படி ஒரு சிந்தனை ஏற்படுகிறது என்றால், நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து குரான் விதிமுறையாக இருக்கட்டும் அல்லது ஹதீஸாக இருக்கட்டும் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம், ஈமான் தான் நமது உள்ளத்தில் உள்ள நோய்களுக்கு மருந்து. அப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க, அப்ப எல்லா நோய்களுக்கும் மருந்து ஈமான் தான். ஆமன்ட்டு இல்ல, அல்லாவை நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ் எனக்கு இதை நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ் சொன்னதை நம்பிக்கை கொண்டோம் என்று முடித்து விட்டால் எந்த சந்தேகத்திற்கும் வழி இல்லை, வசுவசாவுக்கு வழி இல்லை, குழப்பத்திற்கு வழி இல்லை. சரி, ஒரு கேள்வி வருது, அல்லாஹ் இறக்கியதின் மேல தெரிந்தால் பதில் சொல்லுங்க, தெரியலன்னா எங்களுக்கு தெரியல அல்லாஹ் ஆலம்னு பதில் சொல்லுங்க. யாருக்கு தெரியுமோ அவரை கை காட்டி விடுங்க, அவர்களிடத்துல பதில் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று முடிந்து விட்டது. இப்ப அவங்களும் ஒரு பதில் சொல்றாங்க, அதுவும் உங்களுக்கு புரியலையா, இவரால எங்களுக்கு புரிய வைக்க முடியல, அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில புரிய வைக்க போதுமானவன். அப்ப எது நமக்கு சட்டத்திற்கு தேவையோ அது கண்டிப்பாக மிக தெளிவானது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அதுல குழப்பமே இல்லை. அப்ப ஒரு சில வசனங்கள் புரியாம இருக்கு என்றால் அது குறித்து விளக்கத்தை துருவி துருவி தேட தேவையில்லை, அது அவர்கள் தொடர்புடையதாக இல்லை என்றால் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் இறக்கிறானோ அதெல்லாம் உண்மை, இதில் அல்லாஹு தஆலா எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள சொன்னானோ அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், இதில் எதையெல்லாம் அல்லாஹ் நிராகரிக்க சொன்னானோ நாங்கள் நிராகரித்து விட்டோம். இப்படி நம்பிக்கை கொண்டால் போதுமானது. சரியா, இப்ப எங்கிருந்து பிரச்சனை ஆரம்பமாகிறது என்றால், முஸ்லிம் அல்லாதவர்களில் அல்லாவை மறுக்கக்கூடிய, கடவுளை மறுக்கக்கூடிய அந்த நாத்திக கொள்கை, கம்யூனிஸ்ட் கொள்கையின் ஒரு வகை அந்த நாத்திக கொள்கை, இந்த வகை உடையவர்கள் முந்தைய காலத்திலும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் இருந்தார்கள், அதற்கு முன்னால் நபிமார்களுடைய காலத்திலும் இருந்தார்கள். மக்களிலே ஒரு குறைவான எண்ணிக்கை உடையவர்களாக இவர்கள் இருந்தாலும் காலம் தொட்டு இப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எல்லாவற்றையும் இயற்கைதான் செய்கிறது, மா யுஹ்லிகுனா இல்லல்லாஹ், காலம்தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் என்று இறைவன் என்று கடவுள் என்று ஒருவன் இல்லை, வாழ்கிறோம் செத்து விடுவோம், இதுதான், இதற்கு மேல ஒன்றும் கிடையாது என்பதாக பேசுபவர்களும் இருந்தார்கள். அப்ப அந்த மாதிரி கொள்கை உடையவர்கள், குறிப்பா இந்தியாவில் உள்ளவர்கள், குறிப்பாக இந்த கொள்கையில் இந்தியாவிலே இருந்த அந்த நாத்திக கொள்கைவாதிகள், இந்துக்களிடம் இருக்கின்ற சிலை வணங்கிகளிடம் இருக்கின்ற மூட பழக்க வழக்கங்களை அவர்கள் கண்டிக்கும் போது இந்த பேய் பிசாசு நம்பிக்கை, இந்த மாதிரியான சித்து விளையாட்டு மேஜிக் நம்பிக்கை, இதையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் விமர்சனம் செய்து கொண்டிருந்த போது அவர்களுடைய பிரச்சாரத்தின் தாக்கத்தால் பாதிப்படைந்த சில முஸ்லீம் அழைப்பாளர்கள் உண்மையிலே இப்படி அந்த கம்யூனிச அந்த அதாவது நாத்திக கொள்கையின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் அழைப்பு பணியில வந்தாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சிந்தனையில தான் இவர்கள் தர்கா வழிபாடு அதுல நடக்கக்கூடிய அந்த சிறுக்கான விஷயங்களை எல்லாத்தையும் ஆரம்பத்தில் எடுக்க ஆரம்பிக்கிறார். உண்மையிலேயே சிறுக் என்பது இந்த தர்கா வழிபாடு என்பது அதுல நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் என்பது அல்லாஹ் வெறுத்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் வெறுத்திருக்கிறார்கள், இது மிகப்பெரிய ஒரு சிறுக்கு என்ற அடிப்படையில் இவர்கள் அதை எதிர்த்ததை விட அது ஒரு மூடப்பழக்கம், மௌட்டிக பழக்கம், அது ஒரு புத்திக்கு மாற்றம், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து இவர்கள் அதை தாடி கொண்டிருந்தார்கள். ஏன் இவங்க ஆரம்ப காலத்தில் அதை எதிர்த்ததனுடைய வரலாறு பார்க்கும் பொழுது அதுதான் இவர்களுக்கு அடிப்படையாக இருந்துச்சு. இப்ப இந்த அடிப்படையில் பல நேரங்களில் நாத்திகவாதிகளோடு இவர்கள் பேசும்போது தர்க்கம் செய்யும் போதும் அப்ப அங்க சொல்ற மாதிரியே இங்கேயும் இந்த மாதிரி சூனியம் இருக்குது, அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இஸ்லாமில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இப்படி இதை நம்புறதும் ஒரு வகையில பார்க்கப்போனா அங்க சொல்லப்பட்ட மாதிரி தானே இருக்குது என்று இவர்களுக்குள் சந்தேகம் வந்தபோது அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய வசனங்களை நம்ம அப்படியே அதில் இருப்பதை போன்றே ஏற்றுக்கொண்டால் அப்ப பிரச்சனை வருது. அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த வசனங்களை அவர்கள் மாற்ற நினைக்கிறார்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை அர்த்தங்களை அவர்கள் திரிக்க நினைக்கிறார்கள். அப்ப எடுத்த எடுப்புல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சூனியம் என்பது ஒன்றுமே கிடையாது, சூனியம் என்பது ஒன்றுமே கிடையாது, வெறும் மேஜிக் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சூனியம் என்பது வெறும் மேஜிக் தான், அது ஒண்ணுமே கிடையாது, கண் கட்டி விட்டதா, அதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னா இப்ப ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு குரான் ஆயத்தை காட்டணும் சரியா, அல்லது அதுக்கு ஒரு சஹீஹான ஹதீஸை காட்டணும் சரியா இல்லையா, அல்லது அதுக்கு ஒரு சஹாபியுடைய அவர் ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தா சரியா, அவங்க தான் சஹாபாக்களையும் ஏற்றுக்கொள்ள தாபியங்களையும் ஏற்றுக்கொள்ள எதையுமே ஏற்றுக்கொள்ள விட்டுங்க. அப்ப குறைஞ்சபட்சம் குரான் ஆயத்திலிருந்து எங்கேயாவது சூனியம் என்று எதுவும் கிடையாது, சூனியம் எல்லாம் பொய் தான், அது வெறும் ஒரு விளையாட்டை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, உலகத்தை பற்றி எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னாங்க, மீன் விளையாட்டை தவிர ஒன்றும் இல்லை, சூனியம் என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது என்றாவது ஒரு வசனம் இருக்க வேண்டும், இல்ல ஒரு ஹதீஸாவது அப்படி இருக்க வேண்டும், ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. இப்ப என்ன செய்யறாங்க, அப்ப சூனியத்தை மறுக்கிறாங்களே, அப்ப எப்படிங்க நீங்க சூனியத்தை மறுக்கிறீங்க, இப்ப குரான்ல இப்படி இருக்குது ஹதீஸ்ல இப்படி இருக்குதுன்னு கேட்டா அவங்களுடைய வரலாற்றை தொடர்ந்து பார்த்தவர்களுக்கு தெரியும், எப்பெல்லாம் அவர்கள் மேல கடுமையான ஒரு ஆட்சேபனை வைக்கப்பட்டு அவர்களுடைய வழி அடைக்கப்படுகிறதோ உடனே யாராவது ஒரு இமாமுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருவாங்க, உடனே யாராவது ஒரு இமாமுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருவாங்க, நாங்க மட்டுமா சூனியத்தை மறுக்கிறோம், இமாம் அபு ஹனீஃபா கூட மறுத்திருக்கிறார், உனக்கு எதுக்கு இமாம் அபு ஹனீஃபா பேரு, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உனக்கு என்ன சம்பந்தம், சம்பந்தம் இருக்கா, நாங்க மட்டும் மறுக்கல ஷாபி மதுக்கூடிய அந்த இமாமும் சூனியத்தை மறுத்திருக்கிறார், உனக்கு எதுக்கு இப்ப ஷாபி மதுபு, உனக்கு எதுக்கு இப்ப ஹனபி மதுபு, எந்த சம்பந்தமும் இல்லை உனக்கு, எங்க அவருக்கும் மறுத்திருக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டு அடுத்து ஒரு பிரச்சனை வரும், இப்ப ஹாரூத் மாரூத்ங்கிறது நாங்க இவர்களை சைத்தான் நாங்க மட்டும் சொல்லல, எங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, குர்த்துபி சொல்லியிருக்கிறாரு, தப்சீர் கலையினுடைய மாமேதை சொல்லியிருக்கிறார், இப்ப மட்டும் மாமேதையா போயிட்டாரு, இப்ப இவங்களுக்கு ஆதாரம் கிடைச்ச உடனே இமாம் குர்த்துபி மாமேதையா போயிட்டாரு, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தப்சீராவது இப்னு கதீராவது குர்த்துபியாவது தபரியாவது எல்லாம் குப்பை தூக்கி போடுங்க, புரியுதுங்களா உங்களுக்கு. அப்ப எப்போது தங்களது மன இச்சைக்கு கடுமையான விமர்சனம் ஏற்பட்டு இதனால் நம் மீது ஒரு பெரிய முத்திரை குத்தப்பட்டு விடும் என்று அவர்களுக்கு சூழ்நிலை உருவாகுமோ உடனே யாராவது எங்கேயாவது ஒருத்தனை ஏதாவது ஒரு காலத்தை சொல்லிதான் இருப்பாங்க, இப்படி தனிப்பட்ட முறையில் அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொல்லிட்டு ஒரு ஒரு கருத்துக்கு பின்னாடி போனா யாரும் முஸ்லீமாவே இருக்க முடியாது. இஸ்லாமிய நீங்கள் எதை பார்க்க வேண்டும், இந்த கண்ணியத்திற்குரிய மார்க்கத்திலே அப்ப இவர்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்ப தங்கள் மேல ஒரு பெரிய ஆட்சேபனை வந்துடும் சொன்ன உடனே உடனே பாக்குறது யாராவது இப்படி சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. அப்ப நாம் என்ன பார்க்க வேண்டும், எந்த கருத்து சமுதாயத்தின் மூத்த அறிஞர்கள் பலரால் அதிகப்படியான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதுவும் ஆதாரம் காண்பிக்கப்பட்டு, அதுதான் நமது மார்க்கமா இருக்கணும். புரியுதா? யாரோ ஒரு சஹாபி சொன்னாங்க அல்லது ஒரு தாபியை சொன்னாங்க, அப்படி சொல்லும் பொழுது அதையும் மற்றவர்கள் மறுத்துட்டாங்க என்று இருக்கும்போது அவர் சஹாபி தானா, அவர் தப்பு செஞ்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சஹாபி பின்னாடி போக கூடாது. 99 சஹாபாக்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க, ஒரு சஹாபி ஒரு கருத்தை சொல்றாங்க, மாற்றமா சொல்றாங்க. இப்ப நீங்க யார் பின்னாடி போவீங்க? 99 சஹாபாக்கள் பின்னாடி போவீங்களா, இல்ல அவரும் தானே சஹாபி அவர் என்ன தப்பு செய்வாரா அப்படின்னு ஒருத்தர் பின்னாடி போவீங்களா? அப்ப அவர் என்ன தப்பு செய்வாரான்னு ஒருத்தர் பின்னாடி போனீங்கன்னா இந்த 99 பேர் தப்பு செய்வாங்களா? அப்ப மார்க்கம் அதுவும் எளிமை என்று வரும் பொழுது இனிமேல ஆதாரத்தில் எங்கே அதிகம் அறிஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்களோ அந்த ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுங்க, மெஜாரிட்டி மார்க்கத்தில் கிடையாது. எதுல மெஜாரிட்டி? பல பேர் சேர்ந்து செஞ்சா அது சரி சொல்லக்கூடாது. ஆனா ஒரு ஆதாரத்தை பலர் ஏற்றுக்கொண்டு ஒருவர் மறுக்கும் போது அப்ப என்னதான் போகணும்? நம்ம எந்த ஆதாரத்தை பலர் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ஆதாரத்தை தான் ஏற்றுக்கணும். ஒருத்தர் அந்த ஆதாரத்தை மறுக்கிறார், அந்த ஆதாரத்துக்கு மாற்று கருத்து சொல்றாருன்னா அவர் பின்னாடி போக கூடாது. புரியுதுங்களா? மெஜாரிட்டியை எங்க கணக்கில் எடுக்கணும், எங்க கணக்கில் எடுக்கக்கூடாது என்பதற்கு சரியான அடையாளத்தை நீங்க புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்முடையவர்கள் ஆதாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிக அறிஞர்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடி அவர்கள் ஒரு முடிவு செய்தால் அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தனித்து இருப்பவருடைய சொல் அங்கே எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில தான் மதுகமுடைய அறிஞர்களையும் சில பேரு ஆரம்பத்தில் சூனியத்தை மறுத்தாங்க. சூனியத்தை மறுத்தார்கள் என்றால் என்ன? அதுவும் இவர்கள் மறுக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா மறுக்கிற சூனியத்தை கொண்டு ஒரு மனுஷனா இருக்கிறவனை கருதியா மாற்ற முடியுமா? கண்டிப்பா மாற்ற முடியாது. அதே போல சூனியத்தை கொண்டு வேறு விதமா ஒருவனை உருவமைக்க முடியுமா? உருவமைக்க முடியாது. அதே போல ஒரு சில அறிஞர்கள் சூனியம் என்பது அவனுடைய மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தி அவனை பலவீனப்படுத்துவதுதான், இந்த அளவுக்கு மட்டும்தான் சூனியத்தை கொண்டு செய்ய முடியும் அப்படின்னு சில அறிஞர்கள் சொன்னார். அது ஹனஃபி மதுரபடியும் இருந்தாங்க, அதே போல ஷாஃபி மதுரபடியும் ஒரு சில அறிஞர்கள். ஆனா சஹாபாக்கள் தாபியீன்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், அதாவது இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் குரான் ஹதீஸை யாரிடமிருந்து நாம் எடுக்கிறோமோ அந்த குரான் ஹதீஸை சரியாக பின்பற்றிய மார்க்க ஆதாரத்தை ஏற்பவர்கள், அதைத்தான் அடிப்படையாக வைத்திருப்பவர்கள் என்று நம்பப்படுகின்ற தாபியீன்கள், அவர்களுக்கு முன்னாடி தாபியீன்கள், அவர்களுக்கு மேல சஹாபாக்கள். இப்ப இவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னது போன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னது போன்று சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. அது ஒரு பெரும்பாவம், அது ஷைத்தானின் துணையை கொண்டு செய்யப்படக்கூடிய ஒன்று, அது இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடியது, அது இறை வைத்தலை ஏற்படுத்தக்கூடியது. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விதியிலே நன்மையையும் தீமையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறானோ அதுபோன்று அல்லாஹ் படைத்த தீமைகளில் ஒன்றுதான் சூனியமும். அல்லாஹ் படைத்த தீமைகளில் ஒன்றுதான் சூனியமும். அந்த தீமைக்கு சக்தி கொடுத்தவனும் அல்லாஹ்தான். எப்படி கொலை என்ற தீமையை அல்லாஹ்தான் படைத்தான், வேறு யார் படைத்தது? ஜினா என்ற தீமையை யார் படைத்தது? அல்லாஹ்தான் படைத்தான். திருடு என்ற தீமை யார் படைத்தது? அல்லாஹ் தான் படைத்தான். இப்படி அது போன்ற ஷிர்க் என்ற தீமை இதுவும் படைத்தது யார்? அல்லாஹ் தான். அல்லாஹ்வின் படைப்பிலே எந்த விதமான தவறும் கிடையாது, அதை மனிதன் செய்வதில் தான் தவறு இருக்கிறது. அப்ப எப்படி மற்ற தீமைகளை அல்லாஹ் படைத்தானோ அதுபோன்றுதான் இந்த சூனியம் என்ற தீமையும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒன்று. இது சைத்தானின் துணை கொண்டு செய்யப்படுகிறது. ஆனால் முஸ்லிம்கள் இந்த சைத்தானின் துணை கொண்டு செய்யப்படக்கூடிய இந்த சூனியத்தை நாடக்கூடாது, இதை கற்பிக்கக்கூடாது, இதன்படி செயல்படக்கூடாது. அப்படி செய்தால் இறை நிராகரிப்பை ஏற்படுத்திவிடும், அப்படி செய்பவர்களுக்கு தண்டனை மரண தண்டனை. இது அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தில் சொல்லப்பட்டது. அப்படியே சஹாபாக்கள் நம்பி இருந்தார்கள். உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே சூனியத்திலே ஈடுபட்ட மூணு பெண்களை அவர்கள் கொன்றார்கள், தண்டனை கொடுத்தார்கள். அதுபோன்று அதற்கு பின்னால் தாபியங்களுடைய காலத்திலே இதுதான் சட்டமாக இருந்தது, மார்க்கமாக இருந்தது. அப்ப அதுதான் நமது நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும். அப்ப இவர்கள் என்ன செய்தார்கள், இந்த கம்யூனிச நாத்திக கொள்கையிலே போன காரணத்தினால் அப்ப சூனியங்கிறது அவங்க நம்புற மாதிரி பேய் பிசாசு செய்வினது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் இதுவும் இருக்குது என்பதற்காக வேண்டி இதை போட்டலாம் அவர்கள் மறுத்தார்கள். அப்ப மறுக்கும் போது அப்ப அவங்க குரானுடைய ஆயத்துகளுக்கு இப்ப எப்படி எல்லாம் மாற்றம் செய்யறாங்க, புரியுதுங்களா? அப்ப என்னன்னு சொன்னா இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள், அவர்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு வருது. இப்ப இந்த இடத்துல ஷைத்தான் என்ற வாசகம் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப குரானை பொறுத்தவரை பொதுவாக ஷைத்தான் என்று சொல்லப்பட்டால், பொதுவாக ஷைத்தான் என்று சொல்லப்பட்டால் ஜின் இனத்தை சேர்ந்த ஷைத்தானை தான் குறிக்கும். ஒன்று, அந்த ஷைத்தான் என்ற வார்த்தை மனிதர்களோடு சேர்த்து சொல்லப்பட்டால் மனிதர்களில் உள்ள தீயவர்களை குறிக்கும். அல்லது முன்னாலோ முன்னால் அதற்கு முன்போ அந்த வசனத்துக்கு முன்னாடியோ அல்லது அந்த வசனத்தோடு சேர்த்தோ அங்கே ஷைத்தான் என்ற வார்த்தை மனிதர்களில் உள்ள தீயவர்களுக்குத்தான் பயன்படுத்தப்பட்டு நிற்கிறது என்ற தெளிவான சுட்டிக்காட்டுதல் கரீனா என்று சொல்வார்கள். இதை இப்படித்தான் புரியணும்னா அதுக்கு அங்கே என்ன அளவுகோல் இருக்குது, அதுக்கு ஏதாவது அங்கே ஒரு சைகினை இருக்க வேண்டும், சைன் இருக்கணும். அப்ப அப்படி இல்லை என்றால் ஷைத்தான் என்ற அந்த வார்த்தையை எப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஜீனத்தை சேர்ந்த ஷைத்தான் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப இந்த இடத்திலையும் ஷைத்தான் என்ற வார்த்தை பொதுவாக தனித்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தால் இங்கே சொல்லப்பட்ட ஷைத்தான் என்பவன் ஜீனத்தை சேர்ந்த ஷைத்தான் தான், யார் அல்ல, மனிதர்கள் அல்ல, சரியா? அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படி அந்த சைத்தானுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு இருக்க முடியுமா அப்படின்னா இவர்கள் அதையும் மறுக்கிறார்கள். சைத்தான் மனிதர்களோடு தொடர்பு கொள்ள முடியுமா என்றால் அதையும் இவர்கள் மறுக்கிறார்கள். அது எப்படி சைத்தான் மனுஷங்களை தொடர்பு கொள்ள முடியும், இப்படி இவர்கள் பார்த்தார்கள் என்றால் அடுத்து குல்லாவுல் பின்னாசுக்கு மாற்று அர்த்தம் வைக்கணும். அதே போல இப்ப புதுசா ஹதீஸுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, நீங்க வந்து தனியா இருக்கிற பெண்ணோட வீட்டில் தனியா இருக்கிற பெண்ணோட நீங்க போய் சந்திக்காதீங்க, அப்படி சந்திச்சா மூன்றாமவராக ஷைத்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஹதீஸுக்கு ஷைத்தான் அந்த ஷைத்தான் விளங்கிக் கொள்ள கூடாது, தீய எண்ணம் அப்படின்னு நினைக்கணும். ஆயிடுச்சு. அடுத்து கடைசியில ஷைத்தான் என்ற அந்த வார்த்தைக்கு மனிதர்கள் உள்ள கெட்டவன் என்ற அர்த்தம் போய் இப்ப அடுத்து கொஞ்சம் டெவலப் ஆகி ஷைத்தான் என்றால் எப்படி அர்த்தம் கொள்ளப்பட வேண்டும், அந்த இடத்துல தீய எண்ணம்னு வச்சுக்க வேண்டியது. நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கோம், அல்லது ஒரு ஆண் பெண் உட்கார்ந்து இருக்காங்க, மூன்றாம் அவர் சைத்தான சுத்தி சுத்தி பார்த்த சைத்தான தெரியல, நம்ம கதவு கூட்டு வந்துருக்கோம், அவன் இப்படி வருவான், அப்ப கெட்ட எண்ணம். இது என்ன அர்த்தம், அவன் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட மறைவான விஷயங்கள் எதையும் நம்பாமல் மறுப்பதற்குண்டான வழியைத்தான் அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்ப இவர்கள் இங்கே என்ன செய்தார்கள், ஷைத்தான் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு அடுத்து வமா உன்சில அலல் மலக்கை பிபாபில ஹாரூஸ் குமாரூஸ். இப்ப இந்த வமா உன்சில அலல் மலக்கை அப்படின்னு வரும் பொழுது முன்னாடியும் பின்னாடியும் பார்த்துட்டு அங்க அதுக்கு அர்த்தம் வைக்க முடியாம இவர்கள் மறுத்த என்ன செஞ்சாங்க, இந்த வமா உன்சில என்பதில் உள்ள இந்த மா என்பதை மறுப்பதற்குரிய மாவாக பயன்படுத்தி மலக்குகளின் மீது அல்லாஹ் இறக்கவே இல்லை, சூனியத்தை அல்லாஹ் இறக்கவே இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தத்தை இங்க கொண்டு வந்து போறாங்க. சரி, அப்ப முடிஞ்சிச்சா. இப்ப பின்னாடி ஹாரூத் மாரூத் வருது. இந்த ஹாரூத் மாரூத் சொன்னா இப்ப இவங்க யாரு, ரெண்டு மலக்குகள் வருது, பின்னாடி ஹாரூத் மாரூத் வருது, அடுத்து இங்க வந்து குழம்பிட்டு அந்த முன்னாடி ஷைத்தான் வந்து சொல்லப்பட்டதல்லவா அங்க ஹாரூத் மாரூத். இப்படி ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்க மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாங்க என்பதாக ஒரு வழியா இந்த ஆயத்தை போட்டு குழப்பி முடிச்சிடறாங்க. புரியுதுங்களா இல்லையா? சரி, இப்ப இங்க பாருங்க, அடுத்து இவங்க நம்ம மேல செய்யக்கூடிய ஆட்சேபனைகளை முதல்ல புரியணும். என்ன ஆட்சேபனை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த வசனத்துல சொல்லப்பட்டதை அப்படியே வெளிரங்கமா எடுத்து நாங்க நம்மன மாதிரி நம்பாம இந்த வசனத்துக்குள்ள அர்த்தத்தை நீங்க அப்படியே எடுத்து சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? அல்லாஹு தஆலா சோதனைக்காக வேண்டி மலக்குகளை இறக்கினா, அந்த மலக்குகளுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தா, அவங்க வந்து மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, எங்க மலக்குகள் பாவம் செய்வாங்களா? பாவம் செய்ய மாட்டாங்க. சூனியம் பாவமா இல்லையா? சூனியம் பாவம். அப்ப எப்படி மலக்குகள் சூனியத்தை கற்றுக் கொடுப்பாங்க? பெரிய அணுகுண்ட தூக்கி போட்ட மாதிரி. ஆமா, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி. சரியா? ரெண்டாவது, சூனியம் பாவம்னு சொன்னா அல்லாஹ் அதை எப்படி இறக்குவான்? அல்லாஹ் அது ஒரு ஷிர்கான ஒண்ணு, பாவமான ஒண்ணுனா அல்லாஹ் அதை எப்படி இறக்குவான் அப்படின்னு ரெண்டாவது கேள்வி. புரியுதா இல்லையா? அவங்க கேட்கறது இப்ப பாருங்க, இதுல இந்த முதல் கேள்வியை எடுத்துப்போம். முதல் கேள்வி என்ன? மலக்குகள் பாவம் செய்ய மாட்டாங்க, சூனியம் பாவம். அப்புறம் எப்படி மலக்குகள் சூனியத்தை கற்றுக் கொடுப்பாங்க சொல்லி? குரான் இல்ல எங்கேயாவது மலக்குகள் பாவம் செய்ய மாட்டாங்க இருக்கா அப்படின்னு எடுத்துக்காங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்லப்படுறது குரான்ல என்ன அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை, லா யஸூனல்லாஹ மா அமரஹும், சூரா தஹ்ரீமுடைய அநேகம் ஆறாவது வசனம். என்ன இருக்கிறது குரானிலே? அல்லாஹுவின் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் இருக்கு. குரான் எப்படி இருக்கு? வெறும் பாவம் செய்ய மாட்டார்கள் என்ற வார்த்தை இல்லை. அப்படியே இருந்தாலும் அதுக்கு அடுத்த வேலை சொல்லுவோம். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசன சூரா தஹ்ரீம்ல அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வது பாவம். அந்த மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை கட்டளை போடுறானோ அதை செய்வார்கள். இது விஷயத்தை முதல்ல விளக்குங்க. ரெண்டாவது, பாவமா நன்மையா என்பதை முடிவு செய்பவன் யார்? அல்லாஹ். மேல நம்ம ஹுக்கும் போடலாமா? முடிவு செய்யலாமா? நம்ம முடிவு செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒன்றை கட்டளையிட்டால் அதை செய்ய வேண்டும், அதுதான் நன்மை. அல்லாஹ் ஒன்றை கட்டளையிட்டால் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும், அதுதான் நன்மை. அல்லாஹ் ஒன்றை தடுத்தால் அதிலிருந்து விலக வேண்டும், அதை செய்வதுதான், மீறி செய்வதுதான் பாவம். அல்லாஹ்வுடைய கட்டளையை விடுவதும் அல்லாஹ் தடுத்ததை செய்வதும் பாவம். அதிலிருந்துதான் நம்ம தவிர்த்துக்கணும். நம்மளா கற்பனைக்கு தவிர்த்துக்கலாமா? தவிர்த்து கொள்ள முடியாது. உங்களுக்கு பிடிக்கல என்பதற்காக வேண்டி நீங்கள் விலகினால் நீங்கள் நற்கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள். அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை என்று விலகினால்தான் நற்கூலி கொடுக்கப்படுவீர்கள். உங்களுக்கு பிடித்ததால் செய்தீர்கள் என்பதால் நற்கூலி கிடையாது, அல்லாஹ்விற்கு பிடிப்பதால் செய்தீர்கள் என்றால் தான் உங்களுக்கு கூலி. புரியுதா இல்லையா? இப்ப ஒரு மனிதர் ஜினாவிலிருந்து தூரமாக இருக்கிறார், கேட்டா எனக்கு ஜினா பிடிக்கலங்கிறார். உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக வேண்டி விட்டா மட்டும் நன்மை கிடையாது. அல்லாவுக்கு பிடிக்கல, எனவே அது எனக்கு பிடிக்கவில்லை, எனவே நான் விலகி இருக்கிறேன், அப்பதான் நன்மை. புரியுதா இல்லையா? இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கட்டளையிட வேண்டும், எதை கட்டளையிடக் கூடாது என்பதை அல்லாவுக்கு யார் சொல்லித்தரு? அல்லாஹ் அவன் தான் முடிவு செய்வான். நம்ம சொல்லக்கூடாது நீ எப்படி இப்படி கட்டளை போடலாம் சொல்லி, நீ எப்படி இப்படி கட்டளை போடலாம் நம்ம சொல்லக்கூடாது. சரி, அல்லாஹ் அப்படின்னு சொன்னா நமக்கு பாவம்னு தெரிஞ்ச ஒன்றையும் அல்லாஹ் கட்டளையா போடுவானா? அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? நீங்க கேட்கணும். கேட்கணுமா இல்லையா? ஒன்றை நாம் பாவம் என்று புரிந்து வைத்திருக்க அதையே ஒருத்தருக்கு செய்யும்படி அல்லாஹ் கட்டளை இடுவானா? கவனமா புரிகிறது. சில பேர் தூங்குறாங்க அப்படியே இந்த ஏசியில குழு குழு நல்ல ஜாலியா இருக்குதா ராகத்தா மாஷா அல்லாஹ் அப்படியே என்ன பாப்பா ரொம்ப பேர் அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னு எனக்கு வேற தெரிய மாட்டீங்க ரொம்ப மயக்கத்தல். திரும்புவாங்க. அப்ப சூனியத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தா நம்ம சொல்றோம், அல்லாஹ் கற்றுக் கொடுக்க சொல்லி மறக்க இறக்குனா நம்ம சொல்றோம். அந்த சூனியம் என்பது பாவம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப பாவம்னு ஒண்ணு அறியப்பட்ட ஒண்ணு அல்லாஹ் எப்படி சொல்லிக் கொடுப்பான், அது தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல்ல கேள்வி கேட்கக்கூடாது, அப்படி கேள்வி வரலாம். வந்துச்சுன்னா அது ஒண்ணு தப்பு கிடையாது. எப்படி தப்பு கிடையாது? சரி, விளக்கத்துக்காக வேண்டி கேட்டா தப்பு கிடையாது. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ரோட்ல விளையாடுற ஒரு பச்சை குழந்தைய கொல்லலாமா? ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, விளையாண்டு இருக்கிற ரோட்ல கோலி குத்து, அவன் ஒரு குத்து அப்படின்னு பிடிச்சி அவனை குத்தி ஏறி மிதிச்சு சாவடிச்சுட்டு போயிடலாமா? ரொம்ப சேட்டை பண்றான், ரொம்ப பெரிய ஹராசு வேலை பாக்குறான் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கொண்டு போயிடலாமா? என்ன ஹஜர் அப்பா சஞ்சர் கொள்ளலாமா? இப்ப என்னன்னு சொன்னா, அப்படி ஒருத்தர் கொண்டுபிட்டு அல்லாஹ் தான் சொன்னாங்க, அப்படி ஒருத்தர் கொண்டுபிட்டு பக்கத்தில் ஒருத்தர் எப்படி பார்க்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை கொண்டு விட்டாயே, கொலையே செய்யாத ஒரு உயிரை கொலை செய்து விட்டாயே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இவர் ரொம்ப கூலா சொன்னார், அல்லாஹ் தான் தகவலை போட்டா கொண்டு விட்டேங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு ஒன்று பாவமாக தெரியலாம், அல்லாஹ் அதையே கட்டளையாக ஆக்கலாம், அதன் மறைவில் அல்லாஹ் பல நன்மைகளை ஞானங்களை வைத்திருப்பான். அதுக்கு உதாரணம் குர்ஆன் தான் இருக்காது. சூரா கஹ்ஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதரோட போகும் பொழுது ஹிதர் என்ன செஞ்சாரு? ஃபன் தலகா ஹத்தா இதா வஜதா குலாமன் ஃபக்ஸலா, போட்டு தந்தாரு, ஒரே புள்ள புடிச்சிட்டு வெச்சிட்டாரு, அவ்வளவுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் குதிக்கிறாங்க, என்ன வேலையை செய்து விட்டாய், ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை கொன்று விட்டாயன்னு சொல்லிவிட்டு இவர் சொன்னார், இதுக்குதான் முன்னாடி நான் எதையுமே கேட்க கூடாதுன்னு சொன்னேன், உனக்கு நமக்கு சரியே வராதுன்னு சொன்னேன், உனக்கு நமக்கும் சரி வராதுன்னு முன்னாடியே சொன்ன, உங்க வளர்க்குற பத்தியா அப்படிங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஞாபகம் சிந்து நட பெரிய ரொம்ப போயிடுச்சு, அல்லாஹ் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான், இவர்கிட்ட போய் படிச்சுக்கிட்டு சொல்லிட்டு சரி சரி வாயை பத்திக்கிறேன், இனிமே கேட்கவே மாட்டேன், இனிமே கேட்க மாட்டேன் ஜெகத்து அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம அந்த மாதிரி கேட்காதீங்கன்னு சொன்னா நம்ம கேட்டு இருக்காங்க, நம்மள்கிட்ட கேட்கலாம், அது வேற இது வேற. இப்ப அதோட வாயை பத்திக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச தூரம் போன உடனே அங்க பார்த்தா ஒரு கப்பல்ல ஏறுறாங்க, கப்பல்ல ஏறினா திடீர்னு சுந்தர அலைஹிஸ்ஸலாம் கோளாரி வாங்கி ஒரே கோளா போட்டாங்க, திடீர்னு கொளுத்திட்டாங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். என்னையா இது, நடந்து போற நமக்கு, கஷ்டப்பட்டு போற நமக்கு, பயணத்துக்கு நம்மளை ஏத்திக்கிட்டு போன மக்களுடைய கப்பலை போட்டு உடைக்கிறியா? என்னாரியா சொல்லிட்டு இந்த பத்தியாகித்தான் நான் உனக்கு சொல்ல முன்னாடியே, உனக்கு நமக்கு சரி வராது, ஒன்ன வாய்ப்பு இனிமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன், இதான் கடைசி, இதுக்கு மேல கேட்டுட்டேன்னு சொன்னா என்ன அளவுக்கு வேண்டியது சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமே தனது பலவீனத்தை அங்கே ஒப்புக்கொண்டு இதோட நம்ம நிறுத்தி போவோம், இதுக்கு மேல கேட்டா அதான் கடைசின்னு சொல்லிடுறேன். சரி, இப்ப இந்த ரெண்டுலையும் பாருங்க, இது ரெண்டு ரெண்டாவது விட முந்தி அதுக்கு முதல்ல வாங்க, கொலை அல்லாஹ் தடுத்ததா இல்லையா? ஒரு உயிரை கொலை செய்வதை அல்லாஹ் தடுத்திருக்கிறானா இல்லையா? பெரும்பாவமா இல்லையா? குர்ஆன்ல தொடர்ந்து அல்லாஹ் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரும். இங்க என்ன நடக்கிறது? ஒரு குழந்தை அப்போதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தையை ஒருவர் கொள்கிறார், அல்லாஹ்வின் கட்டளை என்று சொல்கிறார். அந்த குழந்தையை இன்னும் குற்றமே செய்யவில்லை, யாரும் இன்னும் கொலையை செய்யல. அப்ப உங்க அறிவுப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆயத்துக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அங்க என்ன பதில் சொல்லுவீங்களோ அதே பதில இங்க சொல்லுங்க. அதே பதில, அல்லாஹ்வுடைய ஞானத்தில் நுட்பத்தில் எத்தனையோ விஷயங்கள் மறைந்திருக்கலாம், நாம் அதை அறிய முடியாது. அல்லாஹ் கட்டளை போடக்கூடியவன், நாம் அவனுக்கு கட்டளை போட முடியாது. அல்லாஹுதான் எதையும் செயல்படுத்தக்கூடியவன், நாம் அவனை எதையும் நிர்பந்தப்படுத்த முடியாது அப்படின்னு அந்த பதில் சொல்லுவீங்கல்ல, அதே பதில் இங்க சொல்லுங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹுத்தாலா எப்படி வேண்டுமானாலும் அடியார்களை சோதிப்பான், நம்பிக்கை கொள்கின்ற விஷயத்திலே சோதிப்பான், அமல்களின் விஷயத்திலே அல்லாஹ் சோதிப்பான். இதிலே நாம் எந்த ஒன்றையும் அல்லாஹ்வின் மீதோ அல்லாஹ்வின் மார்க்கத்திலோ திணிக்க முடியாது. அப்ப சூனியம் என்பது அல்லாஹ் தடுத்த தீமையாக இருந்தாலும், அல்லாஹுவால் வெறுக்கப்பட்ட ஒரு பாவமாக இருந்தாலும், அதை கற்பிக்கும்படி இரண்டு மாணவர்களை அல்லாஹ் அனுப்பினான். அதை கற்றுத்தரும்படி அல்லாஹ் இரண்டு மாணவர்களை அல்லாஹ் அனுப்பினான். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அது பாவமாக ஆகாது. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளையாக தான். எப்படி ஹிபர் குழந்தையை கொன்றது பாவம் இல்லையோ, அது போன்று இந்த மலக்குகள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தது பாவமே கிடையாது. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை கட்டுப்பட்டார்கள். இப்ப அடுத்த இரண்டாவது கேள்வி, சூனியம் பாவமாச்சு, அல்லாஹ் எப்படி அதை கற்றுத்தர சொல்லுவான், அல்லாஹ் எப்படி அதை இறக்குவான்? அப்ப உங்களுடைய கருத்துப்படி நீங்க போனால் மஜூசிகள் இருந்தார்கள் பாருங்க ஈரான்ல, அவங்களுடைய கொள்கையில தான் வந்து நிக்கணும். எப்படி? ஈரானுடைய மஜூசிகளுடைய கொள்கையில தான் வந்து நிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, நன்மையை படைக்கிறது ஒரு கடவுள், தீமையை படைக்கிறது இன்னொரு கடவுள். எப்படி? நல்லதை செய்யறது ஒரு கடவுள், தீமையை செய்யறது இன்னொரு கடவுள். நல்லதை நல்லது செய்யற கடவுள்கிட்ட கேளு, தீமையை தீமை செய்யற கடவுள்கிட்ட பாதுகாப்பு தேடு. அப்ப நீங்க தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடுறதா இருந்தா சைத்தான்கிட்ட போய் பாதுகாப்பு தேடணும். சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு இல்லை, எப்படி ஆகிப்போம் கடைசியில? சைத்தானிட்ட போய் பாதுகாப்பு தேடணும். புரியுதா இல்லையா? அப்ப எந்த அல்லாஹ் சிறுக்கை படைத்தானோ, சிறுக்கப்படுத்துறது யாரு? இவங்க இன்னும் அந்த அளவுக்கு போல, இப்படி கொஞ்ச நாள் நீடிச்சாங்கன்னு சொன்னா அங்க போய் நிற்பாங்கிறதுல சந்தேகம் கிடையாது. சுருக்கப்படுத்துறது யாரு? சுருக்கப்படுத்துறது யாரு? அப்ப அந்த சிறுக்கில் ஒரு வகை சூனியத்தை மட்டும் அல்லாஹ் படைக்கலங்கிறீங்களா? படைத்தான் என்றால் என்ன, இறக்கினான் என்றால் என்ன? எந்த அல்லாஹ் படைப்பதில் தவறு இல்லையோ, அந்த அல்லாஹ் இறக்குவதில் என்ன தவறை நீங்கள் பார்க்கிறீர்கள்? புரியுதா? படைப்பதில் தவறு இல்லை என்றால் அதை இறக்குவதில் என்ன தவறு இருக்கிறது? புரியுதா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கியதில் எந்த தவறும் இல்லை, அந்த மாணவர்கள் கற்றுக் கொடுத்ததிலும் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கட்டளை இடப்பட்டவர்கள். அப்படித்தான் அப்ப மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு இறங்கினார்கள். அல்லாஹ் சொன்னதின்படிதான் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப தவறு யாரின் மீது? அல்லாஹ் கரெக்டா சொல்றோம். எப்படி சொல்கிறான்? அதே அந்த மலக்குகளிடத்திலே வந்தவர்களிடத்திலே நன்மைகளும் இருந்தன, அந்த நன்மைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை, தீமைகளை தான் கற்றுக்கொண்டார்கள். யார் மேல தப்பு? அந்த மக்கள் மேல தப்பு. இவ்வளவு தெளிவாக விளக்கம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகும், இவ்வளவு தெளிவாக விளக்கம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் அதை ஏற்காமல் அதை தீமையிலே சென்றவர்கள் மீது. இப்ப ஒரு டாக்டர் போறீங்க, ஒரு மருந்து வாங்குறீங்க, அவர் சொல்றாரு இந்த பர்மா மருந்து ஒண்ணு சாப்பிடு, இதை இப்படி சாப்பிடு, இதுக்கு மாத்தமா இதை எதை செஞ்சிடாத அப்படின்னு விளக்குறாரு. எப்படி? இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத, இந்த மருந்து இப்படி சாப்பிடு, அப்பதான் பிரயோஜனமாகும், நீ உன் இஷ்டத்துக்கு மாத்திடாத அப்படின்னு எல்லா விளக்கத்தையும் அவர் சொல்லி தரணும். நன்மை எவ்வளவு இருக்குது, தீமை எப்படி இருக்குங்கிறத அவர் தெளிவா சொல்லி தந்துட்டு, இதை நீ செய்யாத, இதை செய், இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் ஏன் தீமையை சொல்லி கொடுத்தாரு கேட்பீங்களா? தீமை பாருங்க, கவனமா கேளுங்க. தீமையை என்ன பாருங்க, என்ன பாருங்க, வைப்பா நான் பேச ஆரம்பிச்சுன்னா என்ன பார்த்தோம்? தீமையை செய் என்று சொன்னால்தான் தீமை. இது தீமை, இதை செய் என்று சொன்னால் தீமை. இது தீமை, இதை செய்யாது என்று சொன்னா தப்பா? புரியல? இது தீமை, இதை செய்யாது. அத்தா சொன்னாரு மாவட்ட மகனே, பொய் பேசுறது ரொம்ப தப்புப்பா, பொய் பேசாதுங்கிறாரு. ஏங்க அதை வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்டீங்க. பொய் பேசுறது தப்பு, கண்டிப்பா பொய்யே பேசு அப்படி சொன்னாதான் தப்பு. எது தப்பு? அல்ல, தீமையை தீமை என்று சொல்லிக் கொடுத்து செஞ்சு காட்டக்கூடாது. தீமையை தீமையை செய்து காட்டக்கூடாது. நபிமார்கள் தீமையை எது தீமை என்று விளக்கி கொடுத்து அதிலிருந்து தடுக்க அனுப்பப்பட்டவர்கள். புரியுதா? அப்ப தீமையை தீமை என்று சொல்லி அது இப்படி அந்த தீமை செய்யப்படுகிறது, அதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று விளக்கம் கொடுப்பதில் என்று தடுப்பதில் தவறு கிடையாது. இதை தான் மலக்குகள் செய்தார்கள். இதற்கு முன்பு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. நபிமார்களுடைய விஷயத்திலும் இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதுக்கு குரானிலேயே நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. அப்ப இதுல எந்த இதை ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. சரி, இப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ளார போய் ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், சொர்க்கத்திற்கு செல்லாத ஒரு கூட்டத்தார்களை பற்றி, மூன்று கூட்டத்தார்களை பற்றி சொல்லும் பொழுது, முஃமினும் பிஸ்ஸஹரின், சூரியத்தை ஈமான் கொள்ளக்கூடியவன், சிஹரை ஈமான் கொள்ளக்கூடியவன், அவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க சூனியத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முஷிரிக்கு சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க. இப்ப கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஹதீஸ சொல்லி கொடுத்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மேலேயே கொண்டு போய் திரும்ப போட வந்துட்டாங்க. இப்ப நான் சுத்தி வளர்க்கலாம் போல நேரம் ஹதீஸுக்கு போயிடுவோம். இந்த ஹதீஸ் ஹசனான ஹதீஸ், அபுதாவுதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய வார்த்தை என்னங்க சொல்லுது, ஹதீஸுடைய வார்த்தை இப்ப பாருங்க, ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய வார்த்தை லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் நுழைய மாட்டான், முத்மினுல் கமர், மதுவுக்கு அடிமையானவன், எப்ப பார்த்தாலும் மது குடிச்சுக்கிட்டே இருக்கான், அவனும் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். ரெண்டாவது, சூனியத்தை ஈமான் கொள்ளக்கூடியவன், முஃமினும் பிஸ்ஸஹரின். புரியுதா? நல்ல வார்த்தையை திரும்ப திரும்ப எழுந்து சொல்லணும், உங்க மனசுல பதியணும். அதுக்கப்புறம் நான் விளக்கம் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். சூனியத்தை ஈமான் கொள்ளக்கூடியவன், சூனியத்தை ஈமான் கொள்ளக்கூடியவன் சொர்க்கத்திற்கு புக சொர்க்கம் செல்ல மாட்டான் வந்திருக்கு. சரியா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா. அப்ப நீங்க சூனியத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, சூனியத்தை ஈமான் கொண்டுட்டீங்க, அப்ப சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க, முடிச்சு. எப்படி இருக்கு தீர்ப்பு? கொஞ்சமாவது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் பொழுது முதல்ல ஒரு பயம், ஒரு தீர்ப்பு சொல்லும் பொழுது ஒரு முஸ்லிக்கு என்ன வேணும், ஒரு ஆளுமைக்கு ஒரு பயம் வேணும். என்ன மாதிரி தீர்ப்ப வார்த்தைய ஒரு சட்டத்தை நம்ம சொல்றோம், அதனால அடுத்து என்ன பின் விளைவு ஏற்படும்? குஃபருடைய பத்துவான சாதாரண பத்துவாவா? இறை நிராகரிப்புடைய பத்துவா என்றால் அது ஒரு சாதாரண பத்துவாவாது? எவ்வளவு கடுமையான பத்துவாது? அப்ப அந்த பத்துவாவை யார் மீதெல்லாம் அடுத்து நீங்க கொண்டு போய் அப்ளை பண்ணுவீங்க? யாரெல்லாம் சூனியத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க மேலதான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அடுத்து. அது ஹயாத்தா இருக்கக்கூடிய இன்றைய கால நமது மக்கள் மேல மட்டும் அப்ளை ஆகாது. யாரிடமிருந்தெல்லாம் இஸ்லாமை நாம் படித்து வருகிறோமோ, ஹதீஸையும் குர்ஆனையும் யார் வழியாக எல்லாம் நாம் எடுத்து வருகிறோமோ, அவங்க மேலேயே அந்த பத்துவா எடுத்து போவோம். யோசித்து பாருங்க, என்ன ஒரு பத்துவாவை நீங்கள் கொடுக்கிறீர்கள், என்ன ஒரு கல்வியை மக்களுக்கு போதிக்கிறீர்கள், என்ன அடிப்படையில போதிக்கிறீர்கள், என்ன அந்த ஹதீஸுக்கு அர்த்தத்தை நீங்கள் வைக்கிறீர்கள்? இப்ப இப்படியே நின்று கொண்டு இப்படி வாங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்லீஸ் இருக்கானா இல்லையா? இப்லீஸ் இருக்காங்க நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? உங்களை தான் கேட்கிறேன். இப்லீஸ் இருக்காங்கிறத ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஹாஜர் இப்லீஸ் ஈமான் கொண்டா இருப்பா? ஹாஜர் இப்லீஸ் ஈமான் கொண்டுட்டா இருப்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அவனை எதால அடிப்பீங்க? ஈமான் என்ற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுகிறது? புரியுதா உங்களுக்கு? அல்லாவை ஈமான் கொள்வது, அல்லாஹ் எதை ஈமான் கொள்ள சொன்னால், எனது மாணவர்களை ஈமான் கொள்ளுங்கள், எனது வேதங்களை ஈமான் கொள்ளுங்கள், எனது தூதர்களை ஈமான் கொள்ளுங்கள், மறுமையினாலை ஈமான் கொள்ளுங்கள், விதியை ஈமான் கொள்ளுங்கள். இருக்கா இல்லையா? ஈமான்கிற வார்த்தை குர்ஆன்ல எங்க பயன்படுத்த, இப்படித்தானே பயன்படுத்தப்படுது? புரியுதா இல்லையா? சரி, அந்த குர்ஆன்ல இப்லீஸ்னு அல்லாஹ் ஒருத்தனை படைத்திருக்கிறான், அவனிடத்திலே அல்லாஹ் பேசினான், அவன் அல்லாஹ்விடத்திலே பேசினான். அல்லாஹ் சஜிதா செய்யும் சொல்லும்படி சஜிதா செய்யும்படி கட்டளையிட்ட போது அவன் புறக்கணித்தான், பெருமை அடித்தான், அவனை அல்லாஹ் சபித்தான். பிறகு ஆதம் சொர்க்கத்திலே சென்ற போது ஆதமுக்கு ஊசலாட்டங்களை ஏற்படுத்தினான், ஆதமே சொர்க்கத்திலிருந்து வெளியேறி செய்தான், மீண்டும் அல்லாஹ் அவனை சபித்தான், அவனை பூமிக்கு இறக்கினான். இப்படி எல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா? இபிலீஸ் ஒருத்தர் இருக்காங்கிறது ஏத்துக்கிறோமா இல்லையா? அப்ப இபிலீஸ் கொண்டு நம்ம எல்லாம் நம்பிக்கை கொண்டுட்டோம் அப்படி நான் சொல்றது, ஈமான் கொண்டு நான் சொல்றது. ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, ஈமான் கொள்வது என்பது வேறு. கபூல், இக்ரார், அக்செப்டிங், இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு என்று ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் சொல்கிறான், ஏற்றுக்கொள்கிறோம். புரியுதா இல்லையா? இபிலீஸ்ங்கிறவரை நம்ம ஏன் ஏத்துக்கிறோம்? அல்லாஹ் அப்படி ஒருத்தரை படைப்பேன் அவன் சொல்கிறான். அவனுடைய படைப்பிலே அப்படி ஒரு படைப்பு இருக்காது, அவனுக்கு அந்த தீமைகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான், ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றதுல எல்லாவற்றையும் நம்ம ஈமான் கொள்றோம்னு சொன்னாலும், ஒரு விஷயங்களை ஈமான் என்ற வார்த்தையை கொண்டு சொல்றோம், இன்னொரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற வார்த்தையை கொண்டு சொல்றோம். எங்க அல்லாஹ் ஈமான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினானோ அங்க ஈமான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். எங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறும் கபூல், ஏற்றுக்கொள்வதுங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொன்னானோ அங்க ஏற்றுக்கொள்வதுங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம். இப்ப அப்படி பார்க்கும் பொழுது, அப்ப ஈமான் என்ற வார்த்தை அது கூடுதலான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறதுன்னு புரியணும். ஈமான் என்பது ஒரு கூடுதலான அர்த்தத்தை கொடுக்கிறது. புரியுதா இல்லையா நான் சொல்றது? புரியல உங்களுக்கு? அதாவது இதுவரைக்கும் சொன்னதுல ஈமான் என்பதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அர்த்தம் இருக்குங்கிறது விளங்குறமா இல்லையா? அது என்னங்கிறது பார்ப்போம். இப்ப அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டா அது வெறும் சும்மா அல்லாஹ்வை ஏத்துக்கிறதுன்னு ஆயிப்போயிடாது. அப்படியா? யாருதான் ஏத்துக்கல? அல்லாஹ் யாருதான்? எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலை வழங்கக்கூடியவன் கூட அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறான். தெரியாது, கடவுளும் ஒருத்தரை ஏத்துப்பான். புரியுதா இல்லையா? அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன் கூட அல்லாஹ்வை ஏத்துப்பான், கடவுளும் ஒருத்தரை ஏத்துக்கிறான். ஆனா அது அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அவன் ஏற்றுக்காட்டி அவன் தான் அல்லாஹ். இவன் யார கடவுள் நம்பினானோ அந்த உயர்ந்த கடவுள் தான் கடவுள், அல்லாஹ். சரி, அப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பது வேறு. அல்லாஹ்வை வெறுமனை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பது வேறு. ஈமான் கொள்வது என்றால் அதிலே ஏற்றுக்கொள்வது இருக்கும், அதிலே விசுவாசம் நம்பிக்கை கொள்வது இருக்கும், அதிலே கண்ணியப்படுத்துவது மகத்துவப்படுத்துவது இருக்கும், அதிலே கட்டளைகளை ஏற்றுக்கொள்வது இருக்கும், அதிலே உள்ளம் சார்ந்த அன்பு இருக்கும். புரியுதா? இதெல்லாம் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்குத்தான் ஈமான் கொள்ளுதல் என்று சொல்லப்படும். இப்ப அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொள்ள மட்டும் செய்யவில்லை, அல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்கிறோம். அதாவது அல்லாஹ் தான் படைத்தவன் என்று ஏற்றுக்கொள்கிறோம், அவனை தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நம்புகிறோம், அவன் தான் வணங்கப்பட வேண்டும் என்று நாம் நம்புகிறோம், அவனுடைய வார்த்தைகள் மதிக்கப்பட வேண்டும் என்று நாம் நம்புகிறோம், அவன் வழிபட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம், நம்புகிறோம். அதனால அல்லாஹ்வுடைய தொடர்போட வரக்கூடிய அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பதற்கு ஈமான்கிற வார்த்தை. அப்ப அதே ஈமான் மலக்குகள்கிட்ட போகும்போது மலக்குகளை நாம் ஈமான் கொள்கிறோம், என்ன அர்த்தம் வரும்? மலக்குகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், எனவே நானும் மலக்குகளை கண்ணியப்படுத்துவேன். எப்படி மலக்குகளை கண்ணியப்படுத்துறது? நம்ம சலவாத்து வரும்போது அவங்களையும் சேர்த்துக்கிறோம், சலாம் சொல்லும் பொழுது அவங்களையும் சேர்த்துக்கிறோம், அவங்கள மனசாக நேசிக்கிறோம். அல்லாஹ் நேசிக்க சொல்லி இருக்கிறான். முன்னாடி பார்த்தோமா இல்லையா? ஜிப்ரீலோட பகைமை கொள்ளக்கூடாது, மீகாயிலோட பகைமை கொள்ளக்கூடாது, மலக்குகளை நேசிக்கணும் நேசிக்கிறோம். அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கமான அதிகாரிகள் என்று அல்லாஹ் சொன்னதின்படி அவர்களை நாம் வாழ்த்துகிறோம், புகழ்கிறோம். இது மலக்குகளை ஈமான் கொள்ளு. அப்படியே நீங்க கொண்டு போயிட்டே இருக்கோம், சரியா இல்லையா? இப்ப அந்த வார்த்தையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்றாங்க, சூனியத்தை ஈமான் கொள்ளக்கூடியவன் சொல்லிட்டு. அப்ப என்ன அர்த்தம் சூனியம் என்றால்? அந்த இப்படி எந்த சைத்தானை கொண்டு சூனியம் செய்யப்படுகிறதோ அந்த ஜின்னு சைத்தான், அந்த ஜின்னு சைத்தான் மேல ஈமான் வைக்கக்கூடியவன்.
அந்த ஜின்னு சைத்தான் மேல ஈமான் கொள்ளக்கூடியவன். ஒன்னு அல்லாஹ் மேல ஈமான்மை அல்லது சைத்தான் மேல ஈமான் இருக்காங்க. அல்லாஹ் மேல ஈமான் அல்லது சைத்தான் மேல ஈமான். முஸ்லிம்களுக்கு யார் மேல ஈமான்? அல்லாஹ் மேல ஈமான். முஷ்ரிக்குகளுக்கு யார் மேல ஈமான்? சைத்தான் மேல ஈமான். புரியுதா இல்லையா? அப்பா எங்கேயோ போயிட்டு இருந்தீங்க கொஞ்சம் தூரத்துக்கு. ஆமா கிடையில எங்க தரம் போயிருக்கீங்க, நான் மட்டும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. முஸ்லிம்களுக்கு யார் மீது ஈமான்? அல்லாஹ்வின் மீது ஈமான். காஃபிர்களுக்கு யார் மீது ஈமான்? சைத்தானின் மீது ஈமான். அல்லாஹ் குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்களை சொல்றான், அல்லாவை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் என்றால் ஈமான் கொள்ள மாட்டேங்கிறார்கள், இவர்கள் சைத்தானின் மீது ஈமான் கொள்கிறார்கள். இதே பாருங்க, சூரா அன்னிசாவுடைய 51வது வசனம், நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? மேலும் கொடுக்கப்பட்டவர்களில் பெரும் சாராரு சாரை அவர்கள் சூனியத்தை ஈமான் கொள்கிறார்கள், ஜிபுத்தி தாபூத்தி அவர்கள் சைத்தானை ஈமான் கொள்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாட்ட நம்பி அல்லாட்ட துவா கேள்டானா, அல்லாட்ட துவா கேட்க மாட்டேங்கிறான், அல்லாட்ட சிபாவை கேட்க மாட்டேங்கிறான், சைத்தான் போய் சிபாவை கேட்டுக்கிறான், சூனியத்தினால போய் குணமாகும் சொல்லி சூனியத்தை நம்பி கொண்டிருக்கிறான். அப்ப அதான ரசூல் சொன்னாலும் வந்து சொன்னாங்க, சொர்க்கம் சொல்லாத மூன்று கூட்டத்தார்கள் என்று சொல்லும் பொழுது சூனியத்தை ஈமான் கொண்டவனை சொன்னார்களா, சூனியத்தை ஏற்றுக்கொண்டவனை சொன்னார்களா? ஈமான் கொண்டவனை சொன்னார்கள், ஏற்றுக்கொண்டவர்களை சொல்லவில்லை. அப்படி ஏற்றுக்கொண்டவர்களை சொல்றாங்க சொன்னா, அப்ப இப்லீஸை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாரும் முஷ்ரிக்குன்னு சொல்லுவீங்க. கடைசியில் இஸ்லாம் ஒன்று தவ்ஹீத் என்று ஒன்று இருக்கவே இருக்காது. இருக்க முடியுமா? இருக்க சொல்லுங்க நீங்க. புரியல உங்களுக்கு? எவ்வளவு ஒரு சாதாரணமாக ஒரு ஈமானோடு புரிந்தால் புரிந்து கொள்ள வேண்டிய விளக்கத்தை புடிச்சி குழப்பி மாத்தி புரட்டி இங்க போய் பதில் இடிக்கும் போது உடனே அப்படி ஒரு வளைவு. இந்த ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 100 பொய்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. எப்படி ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 100 பொய் சொன்னாலும் அந்த கதையில அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை மறுத்ததுனால அதை சரிகட்டுறதுக்கு திரும்ப திரும்ப குஃபர், திரும்ப திரும்ப பழி சொல்லுதல், திரும்ப திரும்ப ஆதாரங்களை புரட்டுதல் மாற்றுதல் என்ற மிகப்பெரிய வழிகேட்டிற்குள் நாளுக்கு நாள் அவர்கள் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். புரியுதா? அப்ப அந்த ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய சூனியத்தை ஈமான் கொள்பவர் நரக சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார் என்ற ஹதீஸ் இருக்கிறது, அது மிகச் சரியான கருத்து. என்ன அர்த்தம் கிடையாது அதுக்கு? சூனியத்தை ஏற்றுக்கொண்டவர் என்ற அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? இப்ப சிறுக்க நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா? அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப தெளிவா யூதர்களின் நிலைப்பாட்டை பற்றி சொல்கிறான். சொல்லி நமக்கு என்ன எச்சரிக்கை செய்கிறான்? நீங்கள் இந்த மாதிரி வேதத்தை புரட்டாதீங்க, மாய மந்திரம் சூனிய சைத்தான் பின்னாடி அடையாதீர்கள், அல்லாவை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள், அல்லாவை கொண்டு நீங்கள் ஷிஃபாவை தேடுங்கள், அல்லாவை நம்பிக்கை கொள்ளுங்கள், யூதர்களுடைய செயல்களை கொண்டு வேதத்தை விட்டுவிட்டு இந்த மந்திரங்கள் ஜாலங்கள் இந்த மாதிரியான இப்ப இன்றைக்கு உம்மத்தோட கூட்டம் செஞ்சு கொண்டிருக்காங்க பாருங்க, இந்த தாய் தகடு மந்திரம் சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் இறங்காதீர்கள், செய்யாதீர்கள், வேதத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள், இதை படிப்பதையும் பரப்புவதையுமே உங்களுடைய பணியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த யூதர்களுடைய செயல்களை நமக்கு எச்சரிக்கை எடுத்து எச்சரிக்கையாக செய்து கூறி நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப கடைசியில் இந்த வசனத்தில் அல்லாஹ் முடிக்கும் போது இப்பவும் அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு பாருங்க, சூனியத்தை ஈமான் கொள்ளாமல் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வத்தக்கோ அந்த சூனியத்திலிருந்து விலகி கொண்டால் இந்த மசூபத்து இணைந்தில்லாய் செய்யும், இவர்களுக்கு அல்லாஹ்வின் சிறந்த கூலி கிடைக்கத்தான் செய்யும். எப்படிப்பட்ட ரப்பு பாருங்க, இதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே, விளங்கிக் கொள்ள வேண்டுமே. சரியா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வேதத்தை அவன் இறக்கியபடி நம்புவதற்கும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தபடி நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் அங்கீகரிப்பதற்கும் பின்பற்றுவதற்கு உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும் ஃஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். ஏதாவது கேள்வி இருந்தா சுருக்கமா கேளுங்க. இதுக்கு இடையில குறிப்பா உங்களுடைய நல்ல துவாக்கள்ல நமது சகோதரர் ஞாபகம், சமீபத்தில் சேர்ந்து ஸ்டாஃப் ஒருத்தர் சரியுதுன்னு சொல்லி காலையில பைக்ல போகும்போது கீழே விழுந்து ரொம்ப கடுமையா அடிபட்டு ஆஸ்பத்திரி இருக்கிறாரு. துவா செய்ய அவருக்காக அல்லாஹ் ஷிஃபா வாங்கி ஆஃபியத் ஆகி அவருடைய சுய நினைவு திரும்பி சீக்கிரமா குணம் பெற்று வரணும்னு சொல்லி. சரி, குச் டவுட் ஏதாவது? சரி, ஆஜி அதுக்காக ஏன் விட்ட மாட்டேன். சரிங்க, இப்ப ஏற்கனவே நாம் சொன்னது போன்று ஒரு பொய் சொன்னா நூறு பொய் சொல்லணுங்கிற கதையில அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை மறுத்துட்டாங்களா, இப்ப மறுத்த அதோட நிக்குமா அந்த மறுத்தல்? அப்படியே சைனா தொடருது. அதுல ஒண்ணுதான் இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ மறுக்கிறது. என்ன செய்தார்கள், இப்ப உடனே இவங்க சூனியம் ஒண்ணும் இல்லைன்னு மறுத்தப்ப டக்குன்னு அடுத்த கேள்வி வருது. என்ன கேள்வி? ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, அப்படி செய்யப்பட்டதாக வரக்கூடிய ஹதீஸ அவங்களுடைய மனைவி அதுவும் மார்க்கு கல்வியிலும் ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாத்துல துருவி துருவி கேட்பதிலும் குர்ஆனையும் ஹதீஸையும் ஒத்து பார்த்து கேள்வி கேட்பதிலும் பிரசித்தி பெற்ற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே அந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. இதுல விளக்க விசேஷம் என்ன, பல ஹதீஸுகளையும் பல ஆயத்துகளையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேரத்திலேயே மறுத்துட்டு இருக்காங்க. ஆயிஷா எப்படிப்பட்ட விளக்க உடையவர் தெரியுமா, எப்படிப்பட்ட மார்க்க அறிவு உடையவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களே இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா அதுக்கு வேற கருத்தம் வெளிப்படைய வச்சிருக்கு. அப்ப இங்க இந்த ஹதீஸ் யார் அறிவிக்கிறது? அறிவிக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான். சரி, ரெண்டாவது இந்த கிதாபு வந்திருக்குமே ஆனால் அந்த கிதாபு சரியில்லை, இந்த கிதாபு சரியில்லை, அதுல குழப்பம் இதுல குழப்பம் தூக்கி போடலாம். இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது எந்த கிதாபுல? சஹீஹ் புகாரில. ஆஹா, மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன செய்யறது அப்படின்னு புதுசா ஒரு ஃபார்முலா கிரியேட் ஆகுது. அதாவது சஹீஹ் புகாரி என்பது ஆதாரப்பூர்வமான நூல் தான், அது ஒரு நம்பத்தகுந்த நூல் தான். புகாரி என்பவர் அப்படித்தான் இப்படித்தான் இருந்தாலும் அவர் மனிதர் தானே. இருந்தாலும் அவர் மனிதர் தானே, தவறு செய்திருக்க முடியாதா? அப்ப நீங்க குர்ஆனையும் புகாரியும் ஒன்னாக்கிட்டீங்களா? எப்படி கேள்வி? அல்லாஹ் சொன்னதெல்லாம் ஏத்துக்கணும், ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் ஏத்துக்கணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஆக்கிட்டோம்னு அர்த்தம். ஆனா முட்டா போயில அல்லாஹ் சொன்னதுனால ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கணும், ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எல்லாத்தையும் ஏத்துக்கணும், அல்லாஹ் சொன்னதுனால நம்ம ஏத்துக்கிறோம், சரியா இல்லையா? அப்ப அல்லாவுக்கு ரசூலுக்கு இடையில டிஃபரண்ட் காட்டுறதுனால அல்லாஹ் நீ சொன்னா நூறையும் ஏத்துப்ப, ரசூல்லா நூறு சொன்னா ஐம்பது தான் ஏத்துப்பேன்னு சொன்ன அப்பதான் டிஃபரெண்டா? புரியுதா? அப்ப புகாரியும் மனிதர் தானே, புகாரியை கொண்டு போய் குர்ஆனுடைய ஸ்தானத்தில் வைக்க முடியுமா அப்படின்னு பெரிய ஒரு லாஜிக் போட்டவன அப்படித்தானே அண்ணா என்ன கரெக்டா பாயிண்ட் முடிச்சாரு பாருங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்ப என்னங்க அடுத்து என்னங்க சொல்ல போறீங்க, என்ன திருவாய் மலர்ந்திருந்த போகிறீர்கள் அப்படின்னு? அப்படின்னா என்ன தெரிந்தாலும் மனிதரா இருந்தாலும் அப்படி ஆய்வு செய்யும்போது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும், அந்த மாதிரி இங்க தவறு நடந்திருக்கு நம்ம முடிவு செஞ்சுக்கணும். அந்த மாதிரி தவறு நடந்திருக்கணும் முடிவு செஞ்சுக்கணுமா? சரி, அதுக்கப்புறமா கேள்விக்கு மேல கேள்வி, அது என்னதாங்க தவறு? ஏதாவது தவறு என்ன சொல்லணுமா இல்லையா? அது ஆகப்பட்டதாகிறது.
இங்கே ஹதீஸ் அறிவிப்பதில் குழப்பம் அறிவிக்கிறது. எப்படி அந்த சூனியத்துடைய ஹதீஸ்ல என்ன இருக்கும், குழப்பம் இருக்கும். ஹதீஸ் கலையில ஒரு ஒரு வார்த்தை, ஒரு குழப்பம்னு ஒரு வார்த்தை. ரொம்ப பேருக்கு புரியுதா இல்லையான்னு சொல்ல, நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க, பல பேர் ரெகுலரா வகுப்புக்கு வர்றவங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு நான் எவ்வளவு எளிமைப்படுத்தி சொல்ல முடியுமோ, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எளிமைப்படுத்த சொல்றேன். ஹதீஸ் கலையில ஒரு வார்த்தை இருக்குது, குழப்பம். அதுக்கு அரபியில சொல்லுவாங்க யுக்திராம், சொல்லுங்க யுக்திராம். அதாவது ஒரு அறிவிப்புல ரொம்ப டிஃபரெண்ட் டிஃபரெண்டா மாறி மாறி வந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, அதுல குழப்பம்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த ஹதீஸ பலவீனத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க. அந்த ஹதீஸ இப்ப இதுல என்ன விசேஷம்னு சொன்னா, அந்த மாதிரி பலவீனத்தை கண்டுபிடிக்கிறதுல இமாம் புகாரி அனுபவம் இல்லை. யாரு அந்த மாதிரி குழப்பத்தை கண்டுபிடிச்சு ஃபில்டர் பண்ணி ஹதீஸ்களை வைக்கிறதுல இமாம் புகாரி யாரு? வெறும் ஹதீஸ் அறிவிப்பாளர் ஹதீஸ் மட்டுமல்ல, வெறும் ராவி மட்டும் கிடையாது, அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்க யாரு? அமீருல் முஃமினீன் என்று அழைக்கப்படக்கூடியவர். அப்ப அவர் வந்து சரியான பதிவு செஞ்சிட்டாரு. இங்க என்ன செய்து எல்கேஜி வந்து, இந்த எல்கேஜி வந்து 1250 வருஷத்துக்கு பின்னாடி எல்கேஜி என்ன சொல்றது, அதுல குழப்பம் இருக்குது, இழுத்துறாக இருக்குது. எப்படி ஜோக்கு? சரிங்க விடுங்க, நம்ம யாரா இருந்தாலும் கல்விக்கு கட்டுப்படுவோம். நமக்கு அவர் இவரும் கிடையாது, கல்விக்கு நம்ம கட்டுப்படுவோம். சரிங்க, இமாம் புகாரி செஞ்சத சுண்டி சுண்டி பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க பாருங்க. அவர்கள் காலத்தினுடைய அவர்களுடைய சமகால அறிஞர்கள், அவங்கள யாருமே இதுல குழப்பம் இருக்கு சொல்லலையா? இப்ப நம்ம சஹீஹ் புகாரிய இமாம் புகாரி எழுதி வச்சுட்டாரு, இமாம் புகாரி பெரிய தக்வாதாரி, பெரிய பேரிதல் மிக்க ஹதீஸ், அவர் இதெல்லாம் சஹீஹான ஹதீஸ் சொல்லிட்டாரு, அதனால மட்டும் நம்ம நம்பல, அதனால மட்டும் அவர் அப்படி சொன்னதை லட்சக்கணக்கான இமாம்கள், அவருடைய ஆசிரியர்கள் உட்பட, அவர்களுடைய மாணவர்கள் உட்பட, அந்த ஹதீஸின் நூலை பரிசோதித்த சமகாலத்து ஏனைய அறிஞர்கள் உட்பட அவர் சொன்னது சரிதான், அப்படித்தான் அதில் இருக்கிறது என்று சார்ந்து வழங்கியதாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி புகாரி எழுதி கொடுத்துட்டாருனால மட்டும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, சமகாலத்து அறிஞர்கள் அதற்கு ஒப்புதல் வழங்குகிறார்கள். அவர் எப்படி அறிவித்தாரோ பதிவு செய்தாரோ அதே சரியான அறிவிப்பு தொடர் அது போன்ற அதற்கு முன்பு எழுதப்பட்ட நூல்களிலும் அதற்கு பின்பு எழுதப்பட்ட நூல்களிலும் இரண்டு வேறு வேறு இடத்தில் இருந்தாலும் அப்படியே அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப கரெக்ட் நமக்கு இவ்வளவு ஆதாரங்களோடு தான் புகாரியை இன்னைக்கு சஹீஹுல் புகாரி நம்ம எடுத்துக்கிறோம். வானத்திற்கு கீழே குரானுக்கு அடுத்து புகாரியை விட சிறந்த சஹீஹான நூல் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். தவிர ஏதோ கண் முடிக்கிறோமா நம்ம ஏற்றுக்க, புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு மதிப்பு இன்னைக்கு சொல்றாங்கல்ல சில பேர், எங்க நம்பிக்கை அதனால ஏற்றுக்கிறோம் சொல்லிட்டு, அந்த இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்தது. நமது நம்பிக்கை எப்படி அல்ல, சும்மா அப்படி இப்படி கிடையாது, ஆதாரத்தின் அடிப்படையிலே, சான்றுகளின் அடிப்படையிலே நமது நம்பிக்கை. இன்னைக்கு ஏன் புகாரியை ஏற்றுக்கிறோம் சொன்னா, புகாரியுடைய செய்தி இருக்கு, புகாரியுடைய செய்தி. இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் மதரசால படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் இவற்றை படித்தார், அவருடைய ஆசிரியர் அவருடைய ஆசிரியர் வரைக்கும் இமாம் புகாரி வரைக்கும் அந்த ஹதீஸ் நூலை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படித்தது எழுத்து பகுதியாகவும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாடி அறிவிப்பாளர் குழப்பம் இருக்கலாம். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஒரு குரான் ஆயிச்சு. என்ன குரான் ஆயிச்சு? சூரா ஃபுர்கான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வகாலல் வாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஃபூரா. அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், யாரை பார்த்து? மூமின்களை பார்த்து, நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து, நீங்க மஸ்ஃபூரான ஒரு மனிதரை பின்பற்றுகிறீர்கள். எப்படி மஸ்ஃபூரான ஒரு மனிதரை பின்பற்றுகிறீர்கள்? இப்ப இந்த மஸ்ஃபூர்ங்கிறதுக்கு டக்குனு அப்படியே ஒரு டிக்ஷனரியை திறந்து பார்த்து அப்படியே அர்த்தம் வச்சீங்கன்னு சொன்னா சூனியம் செய்யப்பட்டவர் அர்த்தம். சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப பாருங்க, யாரெல்லாம் ரசூல் சூனிய செய்யப்பட்டவர் சொல்றாங்களோ அவங்களெல்லாம் அல்லாஹ் அநியாயக்காரர் சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்ற இந்த வசனத்துக்காக வேண்டிதான் நாங்க இந்த புகாரியில் உள்ள ஹதீஸையே மறுக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நல்ல கவனமா இருக்கணுங்க, இன்றைக்கு வரைக்கும் இந்த தௌஹீத் பேசுற இவர்கள் ஒருத்தர் கூட குரான் ஹாக்கியம் கிடையாது. இந்த தௌஹீத் பேசுறவங்கல ஒருத்தர் கூட குரான் ஹாக்கியம் கிடையாது. இன்னைக்கு 30 வருஷம் ஆச்சு இவங்க தௌஹீத் பேச ஆரம்பிச்சு, இவர்கள் ஒருத்தரை கூட இன்னும் ஹாக்கியம் ஆகல. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, குறையா சொல்லல, அல்லாஹ் போதுமானவர். யாருக்கு தௌஹீத் கொடுக்கிறானோ அவங்களாலதான் குரான் ஹாக்கியம் பண்ணணும். இப்ப இந்த ஆயத்தை கண்டுபிடிச்சு இந்த ஆயத்துக்கு இந்த ஹதீஸ் முரணாக இருக்குதே இவங்க கண்டுபிடிச்சாங்க. யார் குரானையும் மனப்பாடம் பண்ணி ஹதீஸையும் மனப்பாடம் பண்ணாங்களோ, யார் குரானின் அடிப்படையில் ஹதீஸ் அதாவது ஹதீஸை பதிவு செய்யும் பொழுது நம்ம சமீபமாக சஹீஹுல் புகாரில கிதாபு தௌஹீத் படிச்சுட்டு வரோம், இதுக்கு முன்னாடி கிதாபுல் ஃபித்ன் படிச்சோம், இந்த மாதிரி பல பாபுகளை படிக்கிறோம். அப்ப ஒவ்வொரு பாடத்திலையும் இமாம் புகாரி முதல்ல என்ன செய்யறாங்க, குரான வசனத்தை கொண்டு வராங்க, ஒரு குரான வசனத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஹதீஸ், அப்புறம் இடையில தேவைப்பட்டா இன்னொரு குரான வசனம் சொல்லிட்டு தானே வராங்க. அப்ப இந்த ஆயத்து இந்த ஹதீஸுக்கு முரண்படுது, அல்லது இந்த ஹதீஸ் இந்த ஆயத்துக்கு முரணா இருக்குது, இமாம் புகாரிக்கு புரியல, அப்படி ஒரு விளக்கம் அவருக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க சஹீஹ் புகாரி ஏத்துக்கிறதே தப்பு. இப்படி விளக்கம் இல்லாத ஒரு மனிதர் கோவில் செஞ்சதையா நீங்க வந்து சஹீஹான நூல் ஏத்துக்கிறீங்க? சொல்லுங்க, தரான விஷயம் வந்தது என்ன? சரி, அப்ப என்னங்க பிரச்சனை சொன்னா, இந்த ஆயத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் வேற வேற அர்த்தம். அப்ப ஒரு ஹதீஸுக்கு ஒரு ஆயத்துக்கு நம்ம முதல்ல அர்த்தம் வைக்கிறதா இருந்தா அந்த அர்த்தத்தை எங்கிருந்து முதல்ல பார்க்கணும், நபிசுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் எப்படி புரியப்பட்டது, அரபி மொழியில என்ன அர்த்தத்தில் அது கையாளப்படுகிறது, அதற்கு முன்னாடி குரைஷிகள் ரசூலுல்லாஹின் மேல என்னென்ன பிரச்சனைகளை முன்வைத்தார்கள் பார்க்கணும். இப்ப இந்த சூரத்துல் ஃபுர்கான்ல 25வது அத்தியாயத்தில் அல்லாஹும் ஸல்லி அலா நபீனா முஹம்மத். அப்ப இந்த 25வது அத்தியாயத்தில் 7வது வசனம் 8வது வசனம் சரியா, அந்த 7வது 8வது வசனத்துல தான் இந்த வார்த்தை இடம்பெறுகிறது. அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் மஸ்ஹூரான ஒரு மனிதரை பின்பற்றுகிறீர்கள் சொல்லி. அப்ப முதல்ல குரானுக்கு அர்த்தம் வைக்கும் போது குரானை கொண்டு அர்த்தம் வைக்கணும், இரண்டாவது எதை கொண்டு, ஹதீஸை கொண்டு அர்த்தம் வைக்கணும், மூன்றாவது அரபி மொழியில் சஹாபாக்கள் தாபியீன்கள் என்ன அர்த்தத்தை நிர்ணயித்தார்களோ அந்த அர்த்தத்தை கொண்டு அர்த்தம் வைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப மேல குர்ஆன்ல என்ன அல்லாஹ் சொல்கிறான் என்றால், இந்த முஷ்ரிக்குகள் பேசுறத அல்லாஹ் சொல்றான், என்னப்பா இந்த தூதர் யாரப்பா, இவரை போய் பின்பற்ற சொல்கிறீர்களே, இந்த முஷ்ரிக்குகள் பேசுறது, இவர் சாப்பிடுகிறார், கலைத்துறவுக்கு செல்கிறார், இவரை போய் பின்பற்றலாம், இவருக்கு ஒரு மாணவர் இறக்கப்பட்டு இருக்க வேண்டாம், அந்த மாணவர் இவரோடு சேர்ந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்திருந்தால் அப்பயா நம்ம இவரை ஏற்றுக்கலாமே, இவர் மீது ஒரு பொக்கிஷம் இறக்கப்பட்டால், கஜானா ஒன்று நல்லா தெரிந்து இறக்கப்பட்டால் நம்ம இவரை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா, அல்லது இவருக்குன்னு ஒரு தோட்டத்தை எல்லாம் ரிசர்வ் பண்ணி கொடுத்து இவர் எந்த பொருளாதார நெருக்கடியும் இல்லாமல் அந்த தோட்டத்தை வச்சு வாழ்வாதாரத்தை நடத்திக் கொண்டிருந்தால் அப்போதாவது இவரை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுது காசிர்களுடைய இந்த கூற்றையும் சொல்லி அல்லாஹ் முடிக்கிறார். இந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், மூமின்களை பார்த்து நீங்கள் ஒரு மஸ்ஹூரான மனிதரை தான் பின்பற்றுகிறீர்கள் என்று. அப்ப இங்க மஸ்ஹூர்னா சூனியம் அர்த்தம், சூனியம் செய்யப்பட்டவர் அர்த்தம், அந்த பிரச்சனையே இங்க வரலையே. இந்த வசனம் எங்க இறக்கப்படுகிறது, மக்கள் இறக்கப்படுது, இந்த வசனம் எங்க அழைக்கப்படுது? மக்களவையில் அழைக்கப்படுகிறது. மஸ்ஹூர்னு சொன்னா வயிறு உள்ளவங்க. மஸ்ஹூர்னா என்ன அர்த்தம்? சாப்பிட வயிறு உள்ளவர்னா போதும். இப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவங்களையும் அவங்க அம்மாவையும் கடவுள் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் மறுக்கும் போது அந்த கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்? தாகம். அவங்க மரியமும் மரியமுடைய மகனார் ஐசாவும் ரெண்டு பேரும் சாப்பிட்டுப்பா இருந்தாங்க. சாப்பிடுறவங்க எப்படிப்பா கடவுளாக முடியும்? அப்ப இவர்கள் என்ன விளங்கினார்கள்? ரசூலுங்கிறவர்கள் ரொம்ப புனிதமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், அவருக்கு இந்த மாதிரி தேவையெல்லாம் இருக்கக்கூடாது. அதான் இவர் எப்படிப்பா ரசூல் சாப்பிடாரு? இவர் எப்படிப்பா ரசூல்? வயிறு இருக்குது இவருக்கு, குரல் இருக்குது, இடத்தம் இருக்குது, இதெல்லாம் ஒரு பலவீனத்தினுடைய அடையாளம் அல்லப்பா அல்லப்பா. எல்லாவிடத்தில் பேசுற அளவுக்கு ரசூல் சொன்னா அவருக்கு இதெல்லாம் இல்லாம ஒரு புனிதர், ஒரு மலக்கு மாதிரி இருக்கணும். கேட்டார்களா இல்லையா? எங்களுக்கு மலக்க இருக்கிறத நாங்க ஏற்றுப்போம் சொல்லி. அந்த மஸ்ஹூர்னு சொன்னா அதுதான் அர்த்தம். கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள்லையோ தபீஈன்களையோ பின்னாடி தஃப்ஸீர்களை முதன் முதலாக இமாம் தபரியுடைய காலத்தில் ஒன்று சேர்க்கப்படுது. அது வரைக்கும் எல்லாரும் மஸ்ஹூர்னா அதுதான் அர்த்தம் சொன்னாங்க. இதுக்கும் சூனியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கு சூனியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப மூலச்சொல் சிகருங்கிற வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை அரபி மொழியில பல அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பத்தி ஆனி ஆயிஷா சொல்லும் பொழுது, நபி அவர்கள் மரணித்தார்கள், பைன சிஹ்ரி வ நஹ்ரி. பைன சிஹ்ரி வ நஹ்ரி என்ன வார்த்தை இருக்குது? சிஹ்ரி வ நஹ்ரி. எனது சூனியத்திற்கு மத்தியில் அர்த்தம் பண்ணிடுங்க. எனது வயிற்றுக்கும் எனது கழுத்துக்கும் இடையிலே நெஞ்சிலே தலை வைத்தவர்களாக இருந்தார்கள். இன்னும் நிறைய ஆதாரம் இருக்கு, புரியுதா? அப்ப இந்த ஆயத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. ஆயத்து வேறொன்றை பற்றி பேசுகிறது, ஹதீஸ் வேறொரு நிலைமையை பற்றி சொல்கிறது. எனவே இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு ரசூலுக்கு சூனிய செய்யப்பட்டது என்று சொல்பவர்களை அநியாயக்காரர்கள் என்று சொல்வது அநியாயம், புரியுதா? அப்ப குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொன்னது டோட்டல் அடி வாங்கி போச்சு. இப்ப அடுத்தது என்ன பிரச்சனை? அந்த இல்திலாப்னு சொன்னாங்க பாருங்க, என்னது குழப்பம்னு சொன்னாங்க பாருங்க. ஒரு சுருக்கமா சொல்ல நீங்க புரியுது அது என்ன குழப்பம்னு சொன்னா, அவங்க சொல்ற மாதிரி பதில் சொல்லிடுறோம். அதாவதுங்க, அந்த ஹதீஸ படிக்கும் பொழுது ரெண்டு மாணவர்கள் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்குது. அந்த சூனியத்தை போய் எடுக்க சொன்னது எடுத்தது ரெண்டு மாணவர்கள் வருது. ஒரு சில அறிவிப்புகள்ல அழிவது எல்லாம் அன்பு போய் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்க சொன்னாங்கன்னு வருது, புரியுதா? அப்புறம் அந்த அந்த ரெண்டாவது அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி சூனிய செய்யப்படுவது எந்த காலம்னு குறித்து சொல்லப்படல, எந்த காலம்னு குறித்து சொல்லப்படல. அப்ப சூனிய செய்யப்பட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குன்னு சொன்னா அந்த நேரத்தில் குர்ஆன் வசனம் இறங்கி இருந்தா அது குழப்பமாகி போயிருக்குமே. அப்ப குர்ஆன்ல எதையுமே நம்ம நம்பிக்கை கொள்ள முடியாது. இப்படி எல்லாம் அதுக்கு குழப்பம் வர்றதுனால இந்த அறிவித்து குழப்பம். இப்படி பாருங்க, ஒரு சம்பவத்தை அறிவிக்கும் போது ஹதீஸும் சரி குர்ஆனும் சரி அது சம்பவம் நூலா? சம்பவங்களை அறிவிக்கின்ற நூலா? கிடையாது. ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிறோம் அது என்ன நூல், அது படிப்பினைக்குரிய நூல். எங்க எது தேவையோ அங்க அதை மட்டும் அல்லாஹ் சொல்லுவோம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை எடுத்துக்கோங்க. குர்ஆன்ல வஹி கொடுக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து ஃபிரௌன் போனதுல இருந்து எத்தனை வாசகங்கள்ல வருது, அது குழப்பம் அர்த்தமா இருக்கு? அதுக்கு குழப்பம் அர்த்தமா? அல்லாஹ் மூசா நபி இடத்துல முதல் தடவை பேசினது இல்லையே, ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்றான், அதோட முடிச்சிடறான். ரெண்டாவது இடத்துல சொல்லும் போது மூணு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், இது குழப்பம்னு அர்த்தம்? முந்தைய இடத்தில் அந்த சம்பவம் சொல்லப்படும் போது எவ்வளவு தேவையோ அதோடு நிறுத்தி விட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்லும் பொழுது எவ்வளவு தேவையோ அதோடு நிறுத்துகிறான். அப்ப அந்த மாதிரிதான் ஹதீஸை அறிவிக்கும் போது அந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹி கேட்டவர்கள் பார்த்தவர்கள் அந்தந்த இடத்துக்கு எவ்வளவு தேவையை அறிவித்தாங்க. இப்ப மலக்குகள் வந்து சொன்னார்கள், அல்லாஹு தஆலா மலக்குகளை கொண்டு அனுப்புறான். அந்த மலக்குகள் சொன்னதை கொண்டு ரசூலுல்லாஹி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து எடுக்கிறார்கள். அப்ப மலக்குகள் எடுத்தார்கள் சொன்னா அவர்கள் தான் கட்டளையிட்டார்கள் எடுக்க சொல்லி. இப்ப உதாரணத்துக்கு அரசர் இந்த பில்டிங்க கட்டினாருன்னு சொன்னா அரசரா கொத்தனார் விளங்கிறது. இப்ப ஒருத்தர் சொன்னாரு கொத்தனார் இந்த பில்டிங்க கட்டினார் சொல்லிட்டு, ஏன்னா அவர் அரசர் கட்டினாரு நீ கொத்தனார் கட்டினாருங்கிற அது எப்படி அவர் ரெண்டு ஒன்று வேண்டாம் உண்மை ரெண்டுமே உண்மைதான். அல்லது அரசர் கட்டினார் மாதிரி இவர் கொத்தனார் கட்டினார் கட்டணமே கிடையாதா போயிடா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். இல்லையாது இப்படி இது முரண்பாடா இது. அரசர் கட்டளையிட்டார் கொத்தனார் கட்டினார், எனவே அரசர் கட்டினார் சொன்னாலும் தாஜ்மஹாலை யார் கட்டினார் அப்படின்னு ஒரு கேள்வி பரிசையில் வருது. நீங்க எல்லாம் கொத்தனார் கட்டினார்னு அப்ப செஞ்சிருக்கு பத்தாம் கிளாஸ் பரிசையில் நீங்க பாத்தா வருது. என்ன போட்டுங்க ஆங்கிட்ட கொத்தனார் கட்டினார் அந்த ஷாஜஹான் காலத்தில், அதாவது அந்த காலத்தை போட்டு அந்த காலத்துல வந்த மிகப்பெரிய ஒரு கட்டிடக்கலை வல்லுநர் அதை கட்டினார்னா முடிஞ்சு பற்றி எல்லாம் முட்டை முட்டையே வாங்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப இந்த அவங்க மலக்கு வந்து சொல்றாங்க அவர்களின் கட்டளையின்படி எடுக்கப்படுகிறது. அதனால மலக்கு எடுத்தாரு சொன்னாலும் ஒண்ணுதான், அடிவது எல்லாம் எடுத்தாரு சொன்னாலும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவர்கள் சொல்லக்கூடிய அது முரண்பாடு கிடையாது. ஒரு வரலாற்றை அறிவிக்கும் போது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மொத்த நிகழ்வுகளை ஒரே நேரத்தில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த நேரத்துக்கு எந்த நிகழ்வு தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடும். புரியுதா? இப்ப அடுத்தது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்ப கேட்கிறாங்க அப்ப ரசூலுல்லாஹ் சூனிய செய்யப்பட்டதுன்னு சொன்னா அந்த குர்ஆனுடைய பாதுகாப்புல சந்தேகம் வரும். பக்தி குரான் சுபான எங்க அதான் குரான பாதுகாக்கிறது அல்லாஹ் தனது வேலைன்னு சொல்லிட்டாங்க. அது உனக்கு ஏன் சந்தேகம் வருது? அப்ப உனக்கு ஏதோ குரான் மேல சந்தேகம் வரும், உனக்கு ஒரு சந்தேகம் வச்சிருக்கிற, அதனாலதான் நீ துடிக்கிற. கடைசியில் அதுவும் வந்து போச்சு. எப்படி குரான் வெறும் ஜிப்ரீல் சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஜிப்ரீல் சொன்ன ஒளி வடிவத்துலதான் பாதுகாக்கப்பட்டுச்சு. அப்படி சஹாபாக்கள் ஓதுனதுலயோ சஹாபாக்கள் எழுதுனதுலயோ குரான் பாதுகாப்புலன்னு போட்டு உடச்சுக்கணும் முடிஞ்சு. இப்ப இவர்களுக்கு குரான் மேல இருக்கிற நம்பிக்கையும் தெரிஞ்சு போச்சு. எப்படி ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி வந்து ஓதுன குரான் தான் பாதுகாக்கப்பட்டுச்சான், அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் பாதுகாப்புக்காங்க உத்தரவாதம் கிடையாது. அப்ப இன்னைக்கு நீ ஓதுற குரான் மேலே உனக்கு சந்தேகம். அப்ப குரானை பாதுகாப்பதை எல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டார். புரியுதா? எனவே ரசூலுக்கு அதிலே தவறு நிகழ்வது என்பது சாத்தியமற்ற ஒன்று, நிகழ முடியாது. எல்லாம் பாதுகாத்து விடுவார். ஒன்று. இரண்டாவது, அந்த சூனியத்தை பற்றிய அறிவிப்பிலே அந்த சூனியம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது, அதனுடைய அளவு என்ன என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்கு மேல உங்களுக்கு என்ன குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த சிந்தனையில் ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு அங்கே ஒரு தவறான தாக்கம் ஏற்படுத்தப்பட்டு அந்த தவறான தாக்கமும் பாதிப்பு ஏற்படுத்தும்படி கிடையாது. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மனைவியோடு சேர்ந்து இருக்க மாட்டார்கள், சேர்ந்ததாக நினைத்துக் கொள்வார்கள். இப்படி உள்டாவா கிடையாது, உள்டாவா இருந்த பிரச்சனை. எப்படி சேர்ந்து விட்டு சேர வேண்டிய எண்ணம் இருக்கு மேல பிரச்சனை ஆயிடும். அதுக்கு சொல்ல வைக்கும் போது பிரச்சனை ஆயிடும். சேராமல் சேர்ந்து விட்டார்கள் என்று எண்ணுவதால் நமக்கு இந்த பக்கம் பாதிப்பு கிடையாது. புரிஞ்சுட்டா கண்டிப்பா வருவாங்க. புரியுதா இல்லையா? அப்ப பாதிப்பின் அளவு என்ன என்பதும் அந்த ஹதீஸில் வழங்கப்பட்டதுக்கு பிறகு எதுக்கு உனக்கு குர்ஆன்ல சந்தேகம் போகுது? அடுத்து சரியத்துடைய சட்டத்தில் உனக்கு எதுக்கு சந்தேகம் வருது? அதில் தான் எந்த விதமான குழப்படியும் இல்லை என்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான குழப்படிகளும் ரசூலுல்லாவுக்கு நிகழவில்லை. ரசூலுல்லாவிற்கு வந்ததெல்லாம் வெறும் சந்தேகம்தான். அதுவும் அந்த சந்தேகம் எப்படிப்பட்ட சந்தேகம்? சேர்ந்திருக்க மாட்டார்கள், சேர்ந்து விட்டேனோ என்று எண்ணுவார்கள். புரியுதா? அப்ப அதனால அதுவும் உங்களுக்கு வெறும் நீங்க சொல்றது சந்தேகம், உங்களுக்கு தான் சந்தேகம் தவிர அது குழப்பம் எதுவும் மிஞ்சல. மூணாவது, அப்ப ரசூல் சுல்லா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சூனியத்தை வச்சு ஒருத்தர் முடக்கியிருந்தார்னு சொன்னா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தரை ஏற்படுத்தியிருந்தான்னு சொன்னா அப்ப வலி அவர சூனியம் பெருசா இல்லையா? எப்படி அப்படி ஒரு கேள்வி வந்துருமே. இதெல்லாம் ஒரு கேள்வியா முதல்ல, இது வந்து ஒரு கிறுக்குத்தனம் இல்ல. அண்ணாவுத்தர ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படிச்சு சொர்க்கத்துல வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டளையை போட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையை கொடுத்தான். சைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வசுவசாவை போட்டான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சைத்தானுடைய வசுவசாவுக்கு கீழ்படிஞ்சிட்டாங்க. இப்ப என்ன செய்வ நீ? அல்லாஹ்வுடைய கட்டளையோட சைத்தானுடைய வசுவசா பெருசுங்கியா? இப்படி பேச ஆரம்பிச்சா கடைசியில சரியத்துல ஒண்ணும் நீங்காது. எப்படி வேணாலும் வளரலாம், எதை வேணாலும் மறக்கலாம். ஆதம் பாருங்க, அல்லாஹ் கொண்டு போய் சொர்க்கத்துல வச்சு அப்ப அல்லாவே மெய்க்க முடியல, சைத்தா மெய்த்து போயிடமா? இப்படியா கேள்வி கொஞ்சம் பேசினா ஒரு காப்பி பேசினா அது நியாயம் சொல்லுவீங்களா? புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் சோதிக்கிறார். நபி சொல்லா ஆலோசனம் மனிதர்கள், அவர் ஒரு மலக்கு அல்ல. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் உபாதை பிரச்சனை எல்லாம் அவர்களுக்கும் ஏற்படும். ஆனா வித்தியாசம் என்ன? அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் என்பதற்கு அடையாளம் தான் அந்த சூனியத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டது. இப்ப அந்த யூதி பெண்ணிடத்துல கேட்கப்படும், ஏமா நீ இந்த மாதிரி சூனிய செஞ்சேன்னு சொல்லி. அதுவும் அந்த அறிவிப்புல இருக்குது. அந்த பெண் சொல்கிறாள், அவர் உண்மையாளராக இருந்தால் அவரது இறைவன் அவரை பாதுகாத்துக் கொள்வான். அவர் புரியராக இருந்தால் இந்த சூனியமே அவரை கொள்வதற்கு போகமாட்டார். அப்ப இங்க என்ன விளங்குவீங்க? நபி சுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதிலே நபி உண்மையாளர், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் என்ற புரூஃப் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் கைவிடவில்லை, பாதுகாத்து விட்டான். அந்த சூனியத்தின் தாக்கம் இறுதி வரை அவருடைய அறிவை மயக்கி மயக்கி குழப்பமடைய செய்து அவர் புத்தி வேதனைக்கு பைத்திய நிலைக்கு ஆளாகுவதிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார். அதுவும் ஒரு 6 மாத காலம். அதுவும் எந்த விஷயத்தில் மட்டும்தான் அது அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது, அதற்கு மேல் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால சூனிய ரசூல்லாக்கு தாக்கத்தை ஏற்படுத்திட்டதுனால ரசூல்லாவுடைய அந்தஸ்து கம்மியாகவும் வலியுடைய அந்தஸ்து கம்மியும் சூனியத்துடைய அந்தஸ்து கூடி போச்சுங்கிறது கிடையாது. இப்ப நிறைய பேர் சைத்தானை தான் பின்பற்றுறாங்க, அல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவர்கள் கம்மியான பேர் தான். அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க துன்யால? சைத்தானுடைய பவர் கூடி போச்சு, அல்லாஹ் பலவீனமாக சொல்லுவீங்க. சரி, அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ரசூலுல்லாஹ் உயர்ந்தவர்கள், உஹது போரில் அடி வாங்கினார்களா இல்லையா, பல் உடைக்கப்பட்டதா இல்லையா, அவர்கள் கொள்ளை கொலை செய்யப்பட்டார்கள் என்கிற அளவுக்கு அவர்கள் பூமியிலே மயக்கமுற்று விழுந்தார்களா இல்லையா? அப்ப இப்படி ஒரு சில சோதனைகள் அல்லாஹ் ஏற்படுத்தினால் அவர்களை பாதுகாப்பது எனது பொறுப்பு, இறுதியில் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்களை மனிதர்கள் யாரும் கொல்ல முடியாது என்ற உறுதியை அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டான். அப்ப அதனால இந்த மாதிரி ஒரு வாசகத்தை சொல்லி அல்லது ஒரு விஷயத்தை சொல்லி குர்ஆன ஹதீஸ மறுக்க வேண்டிய மாற்ற வேண்டிய எந்த நிர்பந்தமும் கிடையாது. அடுத்து ஒரு சந்தேகம் வைக்கிறாங்க, 4வதா? அப்படியா? அப்படி சூனியம் செய்யப்பட்டிருக்குமானால் அது ஒரு பிரபஞ்சமான சம்பவமாக இருந்திருக்குமே, காப்பீர்கள் எல்லாம் அதை பற்றி பேசியிருப்பார்களே, அப்படியெல்லாம் அவங்க எங்கேயும் பேசினதா தெரியவே இல்லையே, அதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க முடியாது. அப்ப இனி குர்ஆன்ல உள்ள சம்பவமோ ஹதீஸ்ல உள்ள சம்பவமோ காஃபிர்கள் புக்கில் எழுதாதான் நீ நம்பணும். எப்படி அதனால கருத்துல உனக்கு இப்படி ஒரு சம்பவம் சொன்னா அதை பத்தி யார் பேசியிருப்பாங்களா? அந்த காலத்து காஃபிர்கள் பெருமையா பேசியிருக்கணுமா? அப்படிலாம் எங்கேயும் பேசுனதா கிடையாது. எனக்கு இருந்தா நம்பி பார்த்துட்டு அந்த காலத்துல காஃபிர்கள் என்ன புக்கா எழுதிதான் அப்படி சொல்லி புக்கா எழுதுனா அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களா? புக் எழுதுறதுக்கு மக்காவிலே மதினாவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகளுக்கு முனாஃபிக்குகளுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களா? புத்தகங்கள் எழுதுவதற்கு, வரலாறு எழுதுவதற்கு ஃபாலோவர்ஸ் யாரும் இருந்தார்கள்? ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள், சொல்லாலும் சஹாபாக்களுக்கு இருந்தார்கள், எனவே வரலாறு பதிவு செய்தார்கள். புரியுதா இல்லையா? அப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா குர்ஆன்ல உள்ள சம்பவமா இருக்கட்டும், ஹதீஸ்ல உள்ள சம்பவமா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறதா இருந்தா அந்த காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் அவங்களுடைய அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் எழுதியிருந்தாதான் இது உண்மை, நீங்க ஏற்றுக்கணும். அப்படி ஒரு அளவுகோல் உங்கள்ட்ட இருக்குதா ஈமானுக்கு, அதான் அளவுகோல் சொல்லுங்க, அப்ப எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா இல்லையா? அப்ப பாமரர்களை இப்படி எல்லாம் என்னமோ தான் பெரிய லாஜிக்க கண்டுபிடிச்சு ரொம்ப தெளிவா மார்க்கத்தை பியூரிஃபை பண்ணி விளங்கின மாதிரி விளக்குற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தி தானும் இறை நிராகரிப்பில் விழுந்து தன்னை நம்பக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களையும் நாளுக்கு நாள் புதிய குஃபுரிலே தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அப்ப அந்த சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் என்பது குரான்ல சொல்லப்பட்ட மாதிரி, ஹதீஸ்ல சொல்லப்பட்ட மாதிரி அந்த சம்பவம் உண்மையான சம்பவம். அதை ஏற்றுக்கொள்வதால் நபித்துவத்தில் எந்த கலங்கமும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்வதால் குரான் பாதுகாக்கப்பட்டது என்பதிலும் எந்த கலங்கமும் இல்லை. அது குரானுக்கு முரண்படக்கூடிய, குரானுக்கு மோதக்கூடிய ஒரு சம்பவமும் கிடையாது. வேற அதனுடைய தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு நோயை ஏற்படுத்தலாம், வஸ்வசாக்களை ஏற்படுத்தலாம், மற்றபடி உருவம் மாத்திர முடியாது. அந்த நோய் முத்துது, அதுக்கு உண்டான அந்த சூனியம், அதுக்கு உண்டான அந்த சிகிச்சை முறை துவாவை கொண்டு சிக்கரை கொண்டு எடுக்கப்படலன்னு சொன்னா அந்த நோயினால் அவருக்கு மரணம் ஏற்படலாம். அதே அல்லாஹ் சொல்றான் 102வது வசனத்துல, அதே அல்லாஹ் சொல்றான் அவர்கள் எவ்வளவுதான் செய்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் அதை கொண்டு தீங்கிழைக்க முடியாது. இப்ப ஒருத்தர் கத்தியால குத்துறோம், ஒருத்தருக்கு உயிர் போகுது, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? உயிர் போனது அல்லாஹ்வின் நாட்டப்படி, கத்தியால குத்துறது அதுக்கு சம்பவம் காரணம். விஷத்தை ஒருவன் சாப்பிடுகிறான், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் மௌத்து நிகழுமா? நிகழாது. அந்த மௌத்து நிகழ்வதற்கு சம்பவம் என்ன? விஷம் சாப்பிட்டது. அதே போலதான் இந்த சூனிய விஷயத்திலே, சூரியத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நம்ம காலையில மாலையில புல்லாவது பிறப்பில் பல புல்லாவது பிறப்பினா சோதுறது, ஆயத்தில் குறிச்சி ஓதுறது, அதே போல குரானுடைய வசனங்களை ஓதுவது, பிஸ்மில்லா ஓதுவது, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய திக்ருகள் இருக்கிறது, அதை கொண்டு நம்ம பாதுகாக்கப்படலாம். அப்படி ஏதாவது ஒரு நேரத்தில் சைத்தானுடைய தாக்கத்தால் அந்த ஒரு சூனியத்துடைய பாதிப்பு யாரும் செஞ்சு ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய திக்ருகளை தொடர்ந்து ஓதும் போதோ அல்லது அவர்கள் மேல மற்றவர்கள் கூட இருக்கிறவங்க ஓதும் பொழுதோ அதனுடைய அசரை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா ஓத சொல்லலாம். அதுக்கு ஒரு தனி பயன் தான் வைக்கணும். சைத்தானின் துணையை கொண்டு சைத்தானுக்கு வழிபாடு செய்து, சைத்தானுக்கு வழிபாடு செய்து அவனை திருப்திப்படுத்தி சூனியம் செஞ்சு அந்த மாதிரியான சேட்டைகளை செஞ்சு அசிங்கங்களை செய்யும் பொழுது சைத்தான் தன்னை வணங்கக்கூடிய தன்னைக்கு திருப்தி அளித்த அவர்களுக்கு சில வேலைகளை செஞ்சு கொடுப்பான். புரியுதா? இது ஆரம்ப காலத்திலிருந்து இருக்குது. குரானை சூரத்து ஷுரால பாத்தீங்கன்னா கடைசி வசனத்துல அல்லாஹ் இதையும் சொல்றான், சைத்தான் யார் மீது இறங்குவான் என்றால் பொய் கூறி பாவத்தில் மூழ்கக்கூடிய ஒவ்வொரு கெட்டவனின் மீதும் சைத்தான் இறங்கி சேட்டை செய்வான் சொல்றான். அதனாலதான் இந்த சூரிய சேரவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கேவலமா இருப்பாங்க, அசூசியா இருப்பாங்க, அவனை பார்த்தாலே ஒரு பெய் மாதிரி இருக்கும், மோசமா இருப்பாங்க. அதே போல அந்த அதுக்குன்னு சில கலைகள் இருக்குது, புத்தகங்கள் இருக்குது, நஜிசியை சாப்பிடுவானுவன், பெண்களுடைய கையில் எடுத்துட்டு வருவானுவ, அதை கொண்டு குரானை கேவலப்படுத்துவார்கள், அந்த சைத்தானை திருப்திப்படுத்துற மாதிரி என்னென்னமோ செய்வான், தன்னை தானே அடித்துக் கொள்வான், இரத்த கலைகளை செய்வான், ஆடு மாடுன்னு சொல்லி பழி கொடுப்பானுவ. இப்படி ஏதாவது செய்யும் பொழுது சைத்தான் அவர்களுடைய உள்ளத்துல பேசி சில விஷயங்களை அவன் இவர்கள் அவனை திருப்திப்படுத்துறதுனால அவன் இவர்களுக்கு சில விஷயங்களை செஞ்சு இப்ப இந்த சூனிய சம்பந்தமாக பேசும்போது சென்ற அமர்விலே ஒரு சகோதரர் அவர் கேள்வி கேட்டார். அவர் முன்னாடியே எழுந்திரிச்சு கேட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க போனதுக்கு பிறகுதான் கேட்டாங்க. நான் சொல்லணும் ஞாபகத்தில் இருந்த கடைசியில மத்த ஏதோ பேச்சு இல்ல, இடையில வேற மறந்து போயிடுச்சு கேள்வி. அவங்க கடைசியில கேட்டது கூட நல்லதுதான். என்ன கேள்வி என்றால், அப்ப ஆரம்ப காலத்தில் திரும்ப கவனமா கேளுங்க, சூனியம் சம்பந்தமாக நான் பேசும்போது அந்த சூர அல் ஃபுர்கானுடைய வசனம் சூனி, அதாவது மனிதரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். அப்ப அவர்கள் என்ன சொன்னார்கள்? இங்க பாருங்க, மஸ்ஹூர்னா சூனியம் செய்யப்பட்டவன், சூனியம் செய்யப்பட்டவன் யாரெல்லாம் நபிய சொன்னாங்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்கள் சொல்றான் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப அதற்கு நாம் பதில் சொல்லும் பொழுது என்ன கூறினோம் என்றால், தஃப்ஸீர் தபரியை எடுத்து பார்த்தபோது, தஃப்ஸீர் தபரியை எடுத்து பார்த்தபோது சஹாபாக்கள் எல்லோரும், அது போன்று அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்கள் எல்லாம், அதாவது இப்படி ஒரு கருத்து வர்றதுக்கு முன்னாடி, இது எப்படி எழுதப்படுகிற தஃப்ஸீர், இது ஹிஜ்ரி 200வது நூற்றாண்டின் கடைசியில் எழுதப்படக்கூடிய தஃப்ஸீர். அப்ப அந்த நூற்றாண்டிலே அரபியை, அரபி மொழியின் அந்த புலவர்கள் யாரு, புறப்பிலிருந்து அரபி மொழியில பண்டிதர்களா இருக்கிறாங்கல்ல, அவர்களிடமிருந்தும் அது போன்ற சுருசுனாலேசனிடமிருந்து கேட்ட விளக்கங்களை கொண்டும் தொகுக்கப்பட்டதுதான் இந்த தஃப்ஸீர் தபரி என்பது. அப்ப அந்த சஹாபாக்களுடைய அறிவிப்பை வைத்து இமாம் தபரி அவங்க சொல்லும் பொழுது, இந்த இடத்துல மஸ்ஹூர் என்பதுக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் சொல்றாங்க, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுறாங்க. அந்த கருத்தை தான் சென்ற வாரம் நாம் கூறினோம். அது என்ன கருத்து, மஸ்ஹூரான மனிதர் என்றால் குடல் உள்ளவர், வயிறு உள்ளவர், அதாவது சாப்பிடக்கூடிய மனிதரை பின்பற்றுறீங்களப்பா. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன வருகிறது, என்னப்பா ஒரு மலக்கை இறக்கிற வேணாமா, இவர் என்னப்பா சாப்பிடுறாரு கடற்கரவுக்கு போறாரு, அதை சொல்லும் போதுதான் இதை சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. என்னப்பா குடல் உள்ள ஒரு மனுஷனை போய் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு இந்த மஸ்ஹூர் என்பதற்கு அர்த்தம் சொல்கிறார்கள் என்று நாம் சொன்னோம். அப்ப இந்த தஃப்ஸீர் படி போய்தான் இங்க சூனியங்கிற பேச்சுக்க இடம் கிடையாது. சரி, அப்ப சூனியம் செய்யப்பட்டவர்கள் தானே பல தர்ஜுமாக்கள்ல தமிழ்லையும் சரி, பல சில ஆங்கில பொழிப்பெழுத்துகளையும் சரி செய்யப்பட்டிருக்குது. அப்ப இந்த தர்ஜுமா எப்ப இருந்து வந்துச்சு, அப்ப நான் உங்களுக்கு போனவாறு சொல்லும்போது கூறினேன், இதனுடைய வெளிரங்கத்தை பார்த்து அப்படியே அர்த்தம் வைத்தவர்கள் என்ன செய்து விட்டார்கள், சூனியம் செய்யப்பட்டவர் என்று அர்த்தம் வைத்தார். அந்த சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். சரி, இப்ப இவர்களுடைய இந்த கருத்தின் படி வைத்து பின்னாடி வந்த அறிஞர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா, அப்ப அந்த கருத்தின் படி வைக்கும் போது புரியுதா, இந்த கவனமாக்கிருங்க, சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று இப்ப தர்ஜுமாவில் உள்ள மாதிரி வைக்கிற அப்படி வைக்கும் போது, அப்ப யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்று சொல்கிறார்களோ அவர்கள் தான் அநியாயக்கார லிஸ்ட்ல வந்துருவாங்க. எனவேதான் நாங்கள் ரசூல்லாக்கு சூனியம் செய்யப்படவில்லை என்று மறுக்கிறோம், எனவேதான் புகாரியுடைய ஹதீஸ நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு அவங்க நியாயம் கற்பிக்கிறாங்க. புரியுதா, இப்ப இந்த இடத்துல ஒரு சில கேள்விகள். ஒன்று என்ன, இந்த வசனத்தை சூனியம் செய்யப்பட்டவர் மஸ்ஹூர் என்பதற்கு சூனியம் செய்யப்பட்டவர் என்று பொருளை, உதாரணத்துக்கு இப்னு கஸீர் கூட சொல்லியிருக்கிறாங்க, அல்லது குர்துபி கூட சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் இது போன்ற அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க முந்தைய காலத்தில். இப்ப இப்படி ஒரு அர்த்தம் சொல்லு, அப்படி சொன்னவர்கள், அப்படி சொன்ன அறிஞர்கள் யாராவது ஒரு அறிஞர் அல்லது சில அறிஞர் இந்த ஆயத்தின்படி சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸை ஏற்பது தவறாகும், ரசூலுல்லாஹிக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று கூறுகின்ற ஹதீஸை ஏற்பது தவறாகும் புரிந்தார்களா? புரியுதா நான் கேட்கிறதில்ல. அப்ப இந்த ஆயத்துக்கு மஸ்ஹூர்னு அர்த்தம் வச்சா இந்த அடிப்படையில தான் நாங்க சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹிக்கு சூனியம் செய்யப்பட்டதை மறுக்கிறோம்னு சொன்னா, அப்ப இந்த ஆயத்துக்கு இப்படி அர்த்தம் சொன்ன இதுக்கு முந்தைய உலமாக்களும் இருக்கிறாங்களா இல்லையா? என்ன இது அவ்வளவு பயங்கரமான தவறு, இது அவங்களுடைய கருத்துப்படி எப்படி அவ்வளவுதான் வாரின்னா என்ன முடிஞ்சிச்சு, அவங்களுடைய ஹதீஸை இஸ்லாத்தை விட்ட வெளியே போயிட்டாங்க. அல்லா வாலின்னு சொன்னா என்ன அர்த்தம், அல்லா ஒருத்தனை மகா அநியாயக்காரன் சொன்னா வேற என்ன அர்த்தம், இஸ்லாம விட்ட வெளியே போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை இந்த குர்ஆன் வசனம் கொடுக்கிறது. அப்ப அதுக்கு மாற்றமா சூனியத்தினுடைய ஹதீச நம்ம ரசூல்லாக்கு சூனியம் செய்யப்பட்டது என்பதை அப்படியே வெளிரங்கத்திலிருந்து ஏற்றுக்கொண்டா இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும் என்பதை இதற்கு முன்னால் உள்ளவர்களில் யாராவது புரிந்திருக்கிறார்களா சொல்லியிருக்கிறார்களா? இது ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். இதுக்கு என்ன, இந்த கேள்வியை நீங்க இங்க மட்டும் கேட்க மாட்டீங்க, எல்லா இடத்திலும் கேட்கிற கேள்வி. ஏன் மார்க்கம் என்பது ஏதோ நமக்கு மட்டும் இறக்கப்பட்ட சொத்தா? அப்ப நம்ம குரான் சுனாமி பற்றி பிடித்தல்கிற பாடத்துல கடைசியில முடிக்கும் போது இந்த மார்க்கம் மண்ணடிக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் இது? உலகளாவிய மார்க்கம் இது. அல்லாஹ் இதை மக்காவிலே இறக்கினான், மதீனாவிலே இறக்கினான், அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள், தாபீன்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படி செய்தார்கள் புரிந்தார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். அதுதான் குர்ஆன் ஹதீஸ் என்பதை நம்ம தெளிவாக சொன்னோம். அப்ப இந்த ஆயத்தின்படி அல்லது இந்த ஆயத்துக்கு புகாரியுடைய ஹதீஸ் முரணாகுது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? யாராவது சொல்லியிருக்கிறா? யாரும் சொல்லுங்க. சரியா? அப்ப உங்களுக்கு மட்டும் எப்படி முரண்பாடு தெரியுது என்றால், நீங்கள் இந்த ஆயத்தை புரியவில்லை. இந்த ஆயத்தை புரியல. எப்படி புரியல? இப்ப நம்ம திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்காவுடைய வாழ்க்கைக்கு போறோம். புரியுதா இல்லையா? புரியல உங்களுக்கு? மக்காவுடைய வாழ்க்கைக்கு போகும்போது ஒரு சில நேரத்தில் அந்த தனி மனிதராகவும் குழுக்களாகவும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில பேரம் பேசினார்கள். நீங்க ரஹீக்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு தடவை ஒருத்தர் வந்து சொல்றாரு, முஹம்மதே உங்களுக்கு ஏதாவது அழகான பொண்ணு வேணுமா? நாங்க இந்த குறைசி வம்சத்திலேயே அரபுலேயே ஒரு அழகான பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடறோம் அப்படிங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்துறாங்க. என்ன பேச்சு? அப்புறம் முகமது உங்களுக்கு ஏதாவது ஆட்சி வேணுமா? எங்கெல்லாம் ஆட்சி செய்யணும் ஆசையா உங்களுக்கு? நீங்க தான் அரசு நாங்க ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பதில் சொல்லு. முகமது உங்களுக்கு நிறைய காசு வேணும் ஆசையா? அப்ப நாங்க எங்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வசூல் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம், நீங்க பெரிய பணக்காரராயிருக்கா அப்படின்னு கேக்குற. அப்பயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் பதில் சொல்ல. அப்ப கேக்குறாரு, முகமது உனக்கு ஏதாவது இந்த ஜின் சைத்தான் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? நாங்க இந்த அரபு உலகத்திலேயே நல்ல ஓடி பார்க்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து உங்களுக்கு ஓடி பார்க்கிறோம், நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாப்ல. அப்பய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பதில் சொல்ல. கடைசியில் அந்த ஆளு கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிச்சாச்சா உன் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அந்த உத்பாவா உத்பா அப்படியே எந்திரிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ் மேல கை வச்சிடாரு. போதும் போதும் முகமதே, இதுக்கு மேல போதும் போதும் இதுக்கு மேல போதாது. அப்ப மக்காவிலே அந்த முஷ்ரிக்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, அதனாலதான் இவர் புதுசா ஏதோ உணர்ந்தாரோ, இதனால ஜின்னு சைத்தானுடைய செய்கை சூனியர்களுடைய தாக்கம் இவருக்கு ஏதாவது மாறி இருக்குதோ என்பதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிஹசித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சீரால பார்க்கும்போது புரியுதா இல்லையா? அப்ப அதான் அல்லாஹ்வுத்தலா கண்டிச்சு சொல்றான். எதை கண்டிச்சு? இவர் சொல்லக்கூடிய இந்த வகையுடைய செய்தி என்பது இது இறைவனால் இறக்கப்பட்ட வகையுடைய செய்தி அல்ல. இவருக்கு சூனியம் செய்யப்பட்டு இவருக்கு சூனியம் செய்யப்பட்ட சூரியத்தால் புத்தி வேதளித்ததால் இவர் உலகக்கூடிய உலகங்கள் இது. புரியுது? அப்ப அதில் அப்படி சொல்லும் பொழுதுதான் சில நேரத்தில் சூனியம் செய்யப்பட்டவர்னு சொன்னாங்க, சில நேரத்தில் மஜ்னூன்னு சொன்னாங்க, சில நேரத்தில் கவிஞர் சொன்னாங்க. புரியுதா? அப்ப அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். அப்படி சொன்னவர்கள் அநியாயக்காரர்கள் சொல்லி. எப்படி சொன்னவர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயை கொண்டு குர்ஆன் ஓதவில்லை, வஹீயை கொண்டு இந்த மார்க்கத்தை அவர்கள் சொல்லவில்லை, அவர்கள் சூனியத்தினால் ஏற்பட்ட பாதிப்பினால் இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னவர்களை அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே தவிர, மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த சம்பவத்தில் அவர்களுக்கு அந்த சூனியம் செய்யப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் அறிவிப்பாளர்களையோ அல்லது அந்த ஹதீஸை நம்பக்கூடியவர்களையோ இந்த குர்ஆன் ஆயத்து சொல்லவில்லை, சுட்டிக்காட்டவில்லை. இது ரெண்டும் வேற வேற நிகழ்ச்சியை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஹதீஸ நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா இந்த ஆயத்துடைய எச்சரிக்கைக்கு ஆளாகிறோம். என்ன எச்சரிக்கை? இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், யார் வந்து நபியை பார்த்து சூனியம் செய்யப்பட்டவர்னு சொன்னாங்களோ அவங்க அநியாயக்காரர்கள். அப்ப ஹதீஸ்ல வந்து ரசூலுல்லாஹி சூனியம் செய்யப்பட்டாங்கன்னு சொல்றது, அந்த ஹதீஸை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையா போடும். ஏன்னா அல்லாஹ் சூனியம் செய்யப்பட்ட மனிதர்ல ரசூலுல்லாஹி பார்த்து சொன்னவங்க அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சொல்லிட்டாங்க. எப்போ ஈமான பாதுகாக்கிறது இவங்களுக்கு ரொம்ப அக்கறப்பா. என்ன யாருக்கு? தாபியங்களுக்கு இல்லாத அக்கறை, இமாம்களுக்கு இல்லாத அக்கறை. இருக்கணும், கண்டிப்பா ஒருத்தர் இங்கிதான் போகணும்னு முயற்சி பண்ணணும். அதுக்காக நமக்கு முன்னாடி போன எல்லாருமே காப்பி, எல்லாமே அநியாயக்காரங்க, யாருக்குமே ஒண்ணு வழங்கல, நாம கரெக்டா வருங்கன்னு சொன்னா அப்ப ஏதோ பிரச்சனை. எல்லாரும் கரெக்டா ரூட்ல போயிட்டு இருக்காங்க. இடையில ஒருத்தர் வந்து எல்லாம் என்ன ராங் ரூட்ல போறீங்கன்னு சொன்னா புரியல உங்களுக்கு. இப்ப எல்லாம் போயிட்டே இருக்காங்க கரெக்டா. ஏய், இன்னைக்கு எல்லாம் எல்லாம் ஏன் ராங் ரூட்ல போறீங்கன்னு சொல்லிட்டு அப்ப ராங் பிரச்சனை யாருக்கு இருக்குது? அந்த ஒரு ஆழ்த்தது புரியணும். இப்ப நம்ம என்ன செஞ்சிடறோம்? இவனை பார்த்து டிராமா, முன்னாடி போனவங்க தப்பாதான் செஞ்சிருக்காங்களோ? முன்னாடி போனவங்கன்னா நீங்க புரியணும். நம்ம யாரும் சொல்லல, எங்க அத்தா உங்க அத்தா சொல்லல, புரியுதா இல்லையா? எங்க அத்தா உங்க அத்தா தப்பு பண்ணிருக்கலாம். இந்த மௌலூத் வந்துச்சு, மீலாது வந்துச்சு, கந்தூரி வந்துச்சு. நம்ம முன்னாடி போனவர்களுக்கு யாரை சொல்கிறோம்? சஹாபாக்களை சொல்கிறோம், தாபியங்களை சொல்கிறோம், இமாம்களை சொல்கிறோம். யாரு மூலமாக மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது? அவர்களை சொல்கிறோம். அப்ப அவங்களா இந்த ஆயத்துக்கு ஹதீஸ் முரணும் விளங்கல, உங்களுக்கு மட்டும் முரணும் விளங்குது. அப்ப இந்த ஹதீஸுக்கு ஆயத்துக்கு என்ன விளக்கம்னு பார்த்தா, இந்த ஆயத்து எதை பற்றி சொல்கிறது? மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஷ்ரிக்குகள் பரிகாசம் செய்தார்கள். எப்படி பரிகாசம் செய்தார்கள்? வைத்தியக்காரன்னு சில நேரத்தில் சொன்னாங்க, சூனியம் செய்யப்பட்டதால் புத்தி வேதனைத்தவர் சொன்னாங்க. சில நேரத்தில் இவர் கவி பாட தெரிஞ்சுக்கிட்டாரு, கவிதைதான் இப்படி அழகழகா இவர் பேசுறாரு சொன்னாங்க. அவர்களுக்கான இந்த குர்ஆன் சொல்கிறது. இந்த ஹதீஸ் யாரை பற்றி சொல்ல, இந்த ஆயத்து எதை பற்றி சொல்லல? மதீனாவிலே நடந்த அந்த நிகழ்ச்சி இருக்கிறதா இல்லையா, அதை பற்றி இந்த ஆயத்து பேசவில்லையே. இந்த சூரத்து குர்ஆன் எங்க இறக்கப்பட்டுச்சு? இது மக்காவிலே இறக்கப்பட்ட வசனம் இது, புரியுதுங்களா? அதே போல அந்த முஷ்ரிக்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தத்தில் சொன்னாங்க? சூனியத்தால் முற்றிலும் அறிவையே இழந்தவர் என்ற அர்த்தத்தில் சொன்னாங்க. சூனியத்தால் முற்றிலும் அறிவையே இழந்தவர் என்ற அர்த்தத்திலும், இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் சூனியம் என்ற அர்த்தத்திலும், அதை வச்சுதான் அவங்க பிரிச்சுறாரு. எப்படி? அதை வச்சுதான் எல்லாத்தையும் மயக்கிறார்கள். வர்றவங்க எல்லாம் மயக்கி தனக்கு அப்படியே அடிமையாக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னாங்க. இங்கே நாம் மதீனாவின் நிகழ்ச்சியை எப்படி குறிப்பிடுகிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய நபித்துவத்தை சோதிப்பதற்காக யூத பெண்மணி செய்தால், அவர்கள் செய்ததோ கடுமையான சூனியம், ஆனால் அல்லாஹு தஆலா நபியை பாதுகாத்தால், இருந்தாலும் அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு சூனியத்தின் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பாதிப்பு எதில் ஏற்பட்டது? சரியத்தில் ஏற்படவில்லை, அல்லாஹ்வின் விஷயத்தில் ஏற்படவில்லை, குர்ஆனை ஓதி காட்டுவதிலே ஏற்படவில்லை, தொழுகை நடத்துவதிலே பாதிப்பு ஏற்படவில்லை, மார்க்கத்தின் எந்த ஒரு விஷயத்திலும் பாதிப்பு அடையவில்லை. இந்த விஷயத்தில் மட்டும் பாதிப்பு அடைந்தார்கள். தனது மனைவி இடத்தில் சேர்ந்திருக்க மாட்டார்கள், ஆனால் சேர்ந்தோமோ என்று நினைத்தார்கள். கடைசியால் போய் போய் அங்கதான் விந்தித்து தவிர அதை தாண்ட முடியவில்லை. அப்ப அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஜிப்ரீல இறக்கி, வானவரை இறக்கி அந்த இடத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் காண்பித்துக் கொடுத்து, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளையினால் அந்த சூனியம் எடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அவர்கள் ஷிஃபாவை அடைந்தார்கள். புரியுது? அப்ப அவர்கள் நபி, அவர்கள் நபியாக இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராகவும் இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு அவர்களுக்கு ஏற்படும் என்பதும் இந்த ஹதீஸிலிருந்து நிரூபணமாகிறது. அத்தோடு அல்லாஹின் புறத்திலிருந்து இவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். எனவேதான் அந்த சூரியம் இந்த பாதிப்பை விட அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த முடியவில்லை. மூன்றாவதாக அந்த பாதிப்பு முறியடிக்கப்பட்டது. புரியுதா? அந்த பெண் சொல்றா, இந்த இவர் நபியா இருந்தாரா அல்லாஹ் பாதுகாப்பான், இல்லைன்னு சொன்னா இந்த சூனியத்திலேயே கடைசியில் சுத்து போயிடுவார். அப்படிப்பட்ட சூனியத்தை அந்த பெண் செய்வார். புரியுதா? அப்ப இந்த ஆயத்துக்கும் ஹதீஸுக்கும் முரண் கிடையாது. இந்த ஆயத்துல அதாவது மஸ்ஹூர் என்பதற்கு குடர்ந்த மனிதரை பின்பற்றி இருக்கிறது என்று வைத்து விட்டோம் என்றால் என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் சாதிங்கள் சொன்ன மாதிரி இந்த சமூகத்துக்கு இந்த ஆயத்துக்கும் சம்பந்தமே இல்ல, பிரச்சனை முடிஞ்சிச்சு. இல்ல பின்னாடி வந்தவர்கள் லுகா அஹராதின் அடிப்படையில் இப்படியும் அர்த்தம் கண்டார்கள் என்றால் அதுவும் பிரச்சனை கிடையாது, ஹதீஸுக்கு முரணாக ஆகாது. காரணம் என்ன? அப்படி மஸ்ஹூர் சூனியம் செய்யப்பட்டவர் என்று அர்த்தம் வைத்தால் மக்காவிலே முஷ்ரிக்கள் அவர்களை பல மாதிரி பேசினாங்கல்ல, அந்த அடிப்படையிலே சொல்லப்பட்டது. நாம் சொல்லக்கூடிய சம்பவமும் மதினாவிலே நடந்த சம்பவம், ரெண்டுத்துக்கு இடையில முரண்பாடு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீக் கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.